கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக வெள்ளக்கோயிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லாருக்கும் கூட அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாளின் சமயத்தில் நாம் செய்து வரக்கூடிய தியானங்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்றைக்கும் நாம் ஒரு தலைப்பை நாம் தியானம் பண்ணலாம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம், தி கப் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் பாத்திரம், தி கப் ஆஃப் பிளெஸிங். இந்த வார்த்தை 1 கொரிந்தியர் 10:16 இருந்து நாம் எடுத்து இதை நாம் தலைப்பாக உங்களுக்கு நாம் கொடுக்கிறோம். ஏனென்றால் இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு ஆதார வசனமாக கொண்டு நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். சோ ஆசீர்வாதத்தின் பாத்திரம் வசனம் நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16. ஆம், சோ நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? சோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம், இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம், அது கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் என்றும், அந்த பாத்திரத்துல அந்த ரத்தத்துல நமக்கும் என்ன இருக்கு, ஒரு ஐக்கியம் இருக்கு என்றும் தான் இங்க அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். சோ நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் அல்லவா? அதாவது அந்த பாத்திரத்துல கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்துல நமக்கு ஒரு காமன் யூனியன் இருக்கு. தமிழ் பழைய பைபிள்ல அந்த ஐக்கியத்துக்கு அருமையான ஒரு வார்த்தை ஆல்டர்னேட்டிவா கொடுக்கறாங்க, சம்பந்தம். சோ நாம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கும் நமக்கும் என்ன இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? சோ இதுதான் அப்போஸ்தல் பவுல் அங்க கேட்கிறார். இந்த பாத்திரம் என்ன சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு கேள்வி கேட்டா நாம் என்ன பதில் சொல்லலாம்? அந்த பாத்திரம் என்ன, கிறிஸ்து இயேசுனுடைய அந்த ரத்தம் என்ன? பாடுகள், சிஸ்டர் சொல்றாங்க பாடுகள். வேற பதில் கரெக்ட் தான். அந்த பதில் வேற என்ன சொல்லலாம்? அந்த பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தம், நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பதில் வந்துட்டு பாடுகள், கிறிஸ்துவினுடைய பாடுகள். ஓகே, வேற ஏதாவது சொல்ல முயற்சி பண்ண, அவமானம் சொல்றாங்க. இது நான் கடைசியா கேட்க விரும்பினது ஜீவன் சரீரம் இல்ல, பாடுகள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? வேற வார்த்தைகள், மரணம், அது கூட கரெக்ட். அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுனுடைய மரணம். வேற வேற வார்த்தைகள், தேங்க்யூ, பலி. சோ இந்த மூன்று வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ அந்த பாத்திரம், குறிப்பிடப்பட்டிருக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துல நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ அந்த பாத்திரம் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் அப்படி சொல்லும் பொழுது, அது நாம கடந்த நாட்கள் முழுவதும் அந்த அர்த்தம் என்னதான் பாக்குறோம்னா, அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாடுகள், அவருடைய பலி, அவருடைய மரணம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் தன்னை பலியாக கொடுத்த அந்த மரணத்துல, பலியாக கொடுத்தது, பலியாக அந்த மரணத்துல கொடுத்தது, அந்த மரணத்துல கொடுக்கறதுல அவர் பெற்றுப்பட்டுட்ட பாடுகள், இதுதான் அந்த பாத்திரம். சோ அந்த பாத்திரம் மறுபடியும் நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள், கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் மீட்புக்காக தந்திட்ட அவருடைய பலி, அந்த பலிய அவர் ஊற்றிவிட்ட அந்த மரணம், சோ இதெல்லாமே அந்த பாத்திரம். ஆனா அப்போஸ்தல் பவுல் அந்த பாத்திரம் மாத்திரம் குறிப்பிடாம இங்க எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பாத்திரம், பாத்திரத்துல நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு, ஒரு ஐக்கியம் இருக்கு, நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த அர்த்தமும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சோ கர்த்தர் இயேசுவினுடைய பலியில, அவருடைய பாடுகள்ல, அவருடைய மரணத்துல, அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய சரீர அங்கங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவங்களும் தங்களுடைய பாடுகள், தங்களுடைய பலிகள், அந்த மரணத்துல கர்த்தர் இயேசுனுடைய பலிகளோடு என்ன பண்ணலாம், இந்த சுவிசேஷத்துல ஏறெடுக்கலாம். பேசிக் விஷயம், அடிப்படை கருத்து, அந்த நினைவு கூறுதலின் நாளினுடைய அடிப்படை கருத்து. சோ அப்போ அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகள் என்று சொல்லும் பொழுது எந்த பாடுகள், இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்கலாம், எந்த பாடுகள் அது குறிக்கும்? இப்ப அவரு பூமியில கான்சக்ரேட்டட் புதிய சிப்தியா எவ்வளவு வருஷம் இருந்தார், 3.5 வருஷம் இருந்தார். சோ இப்ப அந்த 3.5 வருஷத்துல எந்த பாடுகள் நாம குறிப்பிடலாம்? கண்டிப்பா அந்த பாடுகள்ல, அந்த 3.5 வருஷம் அவர் தேவன் சித்தம் செய்வதற்காக அநேக பாடுகள் அங்கப்பட்டுட்டார். சரீரத்துல அநேக பாடுகள், அன்றாட ஜீவியத்துல அநேக பாடுகள், இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு அதன் மூலம் அந்த சபையினுடைய கரு கண்டுபிடிக்கிறது, அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுல அனுதினமும் கர்த்தர் இயேசு அநேக பாடுகள் வந்துட்டு அவர் அங்க பட்டுட்டார். அது பசியா இருக்கலாம், அது தூக்கமின்மையா இருக்கலாம், சரீரத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கடங்களா இருந்திருக்கலாம், இதெல்லாமே பாடுகள் தான். அது மாத்திரம் இல்ல, தேவையில்லாத சில எதிராளிகளுடைய கேள்வி கணைகள், அதன் மூலம் வந்துட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள், மன துக்கங்கள், இது எல்லாமே நாம அந்த பாடுகள் நாம சொல்லலாம். சோ அப்போ இந்த பாடுகள்ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு பங்கு இருக்கு என்று சொல்லும் பொழுது நம்ம மைண்ட்ல நம்ம என்னத்தான் தாட் கொண்டு வரோம், கர்த்தர் இயேசு அந்த 3.5 வருஷம் தேவன் சித்தம் செய்கிற விஷயத்துல அவர் என்னென்ன பாடுகள் எல்லாம் பட்டாரோ அந்த பாடுகள் அதே நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையில நமக்கும் என்ன இருக்கு, கண்டிப்பா ஆகியிருக்கு. சோ இருக்கு என்று சொல்லும் பொழுது நான் இதை உணரும் பொழுது, இதுக்காகவே அழைக்கப்பட்டுட்டோம் என்று உணரும் பொழுது, கண்டிப்பா நம்மளுடைய திராணிக்கு உட்பட்டு அந்த பாடுகளுக்குள்ள பங்கு பெறுகிறோமா இல்லையா? கண்டிப்பா பெறுகிறோம். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பிரதர்ஸ் அந்த பாடுகள் பாடுறாங்க, சிஸ்டர்ஸ் கூட பாடுறாங்க, அநேக விஷயங்கள் அந்த பாடுகள் இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இப்போ அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள், அப்ப அந்த பாடுகள் இதெல்லாம் பாடுகள், அந்த பாடுகளை நமக்கு பலி இருக்கு, நமக்கும் இருக்கு, நாமளும் செய்கிறோம், இந்த தாட் நமக்குள்ள வருது. சோ இது நாம புரிஞ்சிருக்கிற விஷயம். சோ அப்போ அந்த பலி பாருங்க, பலி பலியின் போது கர்த்தர் இயேசு எதெல்லாம் பலி கொடுத்துட்டார், அவர் ஜீவன் மாத்திரம் கல்வாரி சிலுவையில கடைசியா கொடுத்தது இல்ல, அந்த 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய முழு சித்தத்தை பூரண ஞானத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறார், பலி கொடுத்தார். தேவனுடைய திட்டத்தின் அம்சங்கள் கேள்வி கேட்கவே இல்லை, தேவன் சித்தம் செய்வதற்கு தன் சித்தத்தை முழுவதும் என்ன பண்ணார், பேப்டிசத்திலேயே பலியாக கொடுத்துட்டு அதை 3.5 வருஷம் என்ன பண்ணார், அந்த பலிய பலிபீடத்தின் மேலேயே வச்சிருந்தார், ஒரு சின்ன விஷயத்திலயும் அப்படி எடுக்கல அவர். சோ பலி சொல்லும் பொழுது ஒரு பூரண மனுஷனா, நியாய பிரமாணத்தை கடைபிடிச்ச ஒரு மனுஷனா, அவருக்கு இருந்த நியாயமான உரிமைகள், நித்திய ஜீவன் சுதந்திரிக்கிற அந்த உரிமை எல்லாம் கூட கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு. அநேக ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த பூமியில என்ன நியாயமான உரிமைகள் எல்லாம் இருக்கோ அந்த உரிமைகள் கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணார், பலியாக கொடுத்தார். பாருங்க இப்போ அந்த பலியில அந்த பாத்திரத்துல யாருக்கும் பங்கு இருக்குது, நமக்கும் பங்கு இருக்கு என்று சொல்லும் பொழுது இப்போ நம்முடைய வாழ்க்கையும் அந்த பலிகள் நாம் ஏறெடுக்கிறோமா, கண்டிப்பா ஏறெடுக்கிறோம் தான். சில சமயங்களில் நாம் எதுக்குமே அனுக்கிரகம் வழி நடத்துதல் ஆவி இவைகள் நம்மை அந்த அந்த பாதையில வழி நடத்தி இருக்குது. இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, நாம் துணிஞ்சிருக்கிறோம், தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார், அந்த பலிகள் நம் அன்றாட வாழ்க்கையில நம்முடைய திராணிக்கு உட்பட்டு ஏறெடுக்கப்பட்டு தான் இருக்கு, பூரணமா இல்லாட்டியும் கூட அந்த பாதையில் தான் நாமோ அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ மரணம், அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுடைய மரணம் என்று சொல்லும் பொழுது அவரு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மறிச்சு தேவன் சித்தம் செய்வதிலேயே அங்க இருந்தது போல நாம கூட அந்த மரணத்துல அங்க பங்கு வகிக்கிறதுக்கு நாம அங்க தயார்தான். சரியா இதெல்லாம் நான் பேசுறேன்னா சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நாம படிக்கும் பொழுது ஒருவேளை நம்மளுடைய சிந்தை இந்த லெவலுக்கு தான் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த சிந்தை கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தி நாம பார்க்கலாம். ஏன்னா அந்த நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தில் நமக்கு இருக்கிற ஐக்கியம் அல்லவா என்று சொல்லும் பொழுது அந்த பாத்திரம் குறிக்குது கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகள், பலி, மரணம் என்று சொல்லி அதே பாடுகள், பலி, மரணத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதை நாம் நிறைவேற்றணும் என்று சொல்லி நாம் கடந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வருஷங்கள்ல நாம் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறோம். ஆனா நம்முடைய அந்த பார்வை அந்த பாடுகள் குறிச்சு, பலிகள் குறிச்சு, மரணம் குறிச்சு இந்த அளவுக்கு மாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாம ஒரு சின்ன தாட் என்ன நாம முன் வைக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, இது மாத்திரம் இல்ல அந்த பாத்திரம், இந்த பாடுகள் மாத்திரம் இல்ல, இந்த பலிகள் மாத்திரம் இல்ல, இந்த மரணம் மாத்திரம் இல்ல, இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்துக்கும் அந்த காரியமும் இந்த பாத்திரத்துக்குள்ள அடங்கு. ஏன்னா அந்த பாத்திரம் தான் கிறைஸ்ட் கெத்செமனேல ஜபத்துல குறிப்பிட்ட பாத்திரம். ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த பாத்திரம் எடுக்கிறதுக்கு அவரே வேண்டாம் தான் சொன்னார். வசனம் வாசிக்கிறோம் மத்தையும் 26:39-42 வாசிக்கணும்.
என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே என்று ஜெபம் பண்ணினார்.
பாருங்க, இங்க ஒரு பாத்திரம் கிறிஸ்ட் குறிப்பிடுறார். ஆனா இந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணார். அதாவது இந்த பாத்திரத்தை எடுக்கிறதுல அதுல பானம் பண்றதுல கிறிஸ்துவுக்கு என்ன இருந்துச்சு வார்த்தை என்ன சொல்லலாம்? தயக்கம், கஷ்டம், கஷ்டம், தயக்கம, தயக்கம், பயம், பயம், பயம் இருந்துச்சு. இந்த பாத்திரம் கர்த்தரியை எடுக்கிறதுக்கு தயங்கினார், யோசிச்சார். அப்புறம் கஷ்டம் இருந்துச்சு, பயம் கூட இருந்துச்சு, ஒரு பாத்திரம். ஆனா இந்த பாத்திரம் கர்த்தரியேசுக்கு சந்தோஷம் தருதில்லை. என்ன ஆச்சரியம்னா கர்த்தரியேசு 3.5 வருஷம் ஊழியத்துல தேவன் சித்தத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கருத்து சொன்னார்னா இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான். வேற எந்த விஷயத்திலும் தேவன் தமக்கு நியமிச்ச காரியங்கள்ல அவருக்கு ரெண்டாவது சிந்தனை கிடையவே கிடையாது. மறிக்கணும், நாரடி மறிக்கிறேன், நீங்க இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணும், அப்ப நான் எல்லாம் உங்க சித்தமேனும் அப்படியே செய்யணும். எதுலையுமே அவர் கேள்வி கேட்கல, தேவன்கிட்ட ஒரு ஆலோசனை வைக்கல, ஒரு வேண்டுதல் வைக்கல, எதுவுமே வைக்கல. இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் அவர் பூமியில இருந்த போது தேவ சித்தத்துக்கு எதிரா நான் சொல்ல வரல, எதிரா இல்லவே இல்லை, ஆனா தேவன் சித்தம் என்னங்கிறது உணர்ந்தும் ஒரு மாற்று கருத்து அவர் ஜபத்துல அங்க ஏறெடுத்தார். ரொம்ப தாழ்மையா, அது கூட தேவனுடைய சித்தத்துக்கே உட்பட்டு தான் கடைசியில சரண்டர் பண்ணார். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி இல்லப்பா, இது உங்கள் சித்தத்தின் படி முடிஞ்சா நீங்க செய்யுங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, இதெல்லாம் பாத்திரம். அங்க ஒரு பாத்திரம் பார்த்தோம், அதுல நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு, அது அவருடைய பாடுகள், பலி, மரணம் குறிக்குது. பாருங்க இங்கே கூட ஒரு பாத்திரம் இருக்கு. இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? இது கிறைஸ்ட் வந்துட்டு தனக்கே வேணாம் சொல்லிட்டு 42 வாசிங்க. இது அர்த்தம் என்ன சொல்றாரு? இது இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலே ஒழிய இது என்னை விட்டு கூடாதாகில் இது உங்கள் சித்தத்தின் படியே ஆக கடவுது. பாருங்க, அப்போ இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணியே ஆகணுமா, அது கூட கேக்குறாரு. மறுபடியும் பின்னாடி வச்சிங்கன்னா 3rd தரமும் போய் இதே வார்த்தைகள் சொல்லி தேவன் கிட்ட அங்க ஜெபம் பண்ணார். சோ 3 தரம் கெத்செமனேல ஒரு பாத்திரம் பத்தி அவர் பேசுறார். அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று தேவனுடைய சித்தத்துக்கு அங்க வச்சார். சோ இது மார்க்ல இருக்கு, பதினான்காம் அதிகாரம் 36 வசனம், லூக்கால இருக்கு 22 அதிகாரம் 42 வசனம். இங்க எல்லாம் கூட அந்த வார்த்தைகளே தான் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யுமாகிறோம், என் சித்தத்தின் படி அல்ல உங்கள் சித்தத்தின் படி. இந்த பாத்திரம் என்ன? சோ 1 கொரிந்தியர் 10:16 ஒரு பாத்திரம், மேத்யூ 26:26 ஒரு பாத்திரம். சோ இந்த பாத்திரம் எல்லாம் அவருடைய பாடுகள் பலி மரணத்தை குறிக்கிறது. கண்டிப்பா அந்த பாடுகள் பலி மரணத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கு, நாம் நிறைவேற்றணும், உணர்ந்திருக்கிறோம், கூடுமான வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம், மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோம், ஆயத்தம் ஆயிருக்கிறோம், அனுதின வாழ்க்கையில முயற்சி எடுக்கிறோம், அவங்க அவங்க திராணிக்கு தக்க அந்த பாடுகள் பலி மரணத்துல பங்கு எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம், இன்னும் நாளுக்கு நாள் அதுல பூர்ணப்படணும். இதெல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் கடைசியா நாம் கேக்குறது, கெட்சமனேல அவர் வேண்டாம் சொன்ன அந்த பாத்திரம் என்ன? ஏன் வேண்டாம் சொன்னார்? இப்ப அந்த பாத்திரம் என்ன? அதுதான் கேட்டு அந்த பாத்திரம் என்ன பாருங்க. அந்த பாத்திரம் அவர் தயங்கினார், அவர் பயந்தார். அப்ப முடிஞ்சா தயவு செஞ்சு இந்த பாத்திரம் எனக்கு வேணாம். 3 முறை பர்சனலா ஜெபம், இந்த பாத்திரம் என்ன? கரெக்ட், நீங்க சொன்ன பதில் தான் ஏற்கனவே. பட் நம்ம இது ஒரு விசேஷம்ங்கிறத தான் பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கும். இப்ப இந்த பாத்திரம் என்ன? கரெக்ட், த கப் ஆஃப் இக்னாமினி. இது ஒரு அவமானத்தின் பாத்திரம். அவருடைய பாடுகள், அவருடைய பலி, அவருடைய மரணத்தோடு தேவன் கூட்டி கேட்ட ஒரு விஷயம், அது என்னது? அவமானம். என்ன, நிறைய சமயங்கள் இது புரியாது நமக்கு. இந்த அவமானம் கர்த்தர் இயேசு அனுபவிக்கணுமான்னு யோசிச்ச போது தயங்கினார், பயந்தார். அப்பா இப்படி ஒரு அவமானம் என்னுடைய பாடுகள்ல, என்னுடைய பலியில, என்னுடைய மரணத்துல எனக்கு சம்பவிக்கணுமா? அப்பா இது அவசியமா? நான் நினைக்கிறேன் இது தேவையில்லை. உங்களுக்கு சித்தம்னா தயவு செஞ்சு இந்த அவமான பாத்திரம் மாத்திரம் நீங்க என்ன பண்ணிடுங்க, என்கிட்ட இருந்து நீங்க எடுத்து போட்டுடுங்க. பாருங்க அவமானம். சோ இப்போ சகோதர சகோதரிகளே, அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் எல்லாம் ஒண்ணுதான், இது ஒரே பாத்திரம் தான். ஆனா இந்த பாத்திரத்தை நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல அது நீங்க வாங்கி புசிங்க வாங்கி குடிங்கன்னு சொல்லிட்ட கர்த்தர் இயேசு அதே பாத்திரத்தை உணர்ந்திருக்கிறார், 3.5 வருஷம் உணர்ந்திருக்கிறார், அநேக முறை அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறார். ஆனா அவருடைய டைம் வரும்பொழுது அந்த பாத்திரம் அவர் பாக்குறாரு, அதனுடைய உண்மையான அதனுடைய ரூபத்துல அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு தயக்கம் வந்துச்சு, பயம் வந்துச்சு. இவ்வளவு அவமானம் நான் படணுமா? இந்த அவமானத்தின் பாத்திரம் அப்ப எனக்கு தேவை இல்ல. ஒருவேளை உங்கள் திட்டத்துல இது இல்லாம நான் செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது எனக்கு நீங்க தாங்க. ஆனால் கூட என்னுடைய சித்தத்தின் படி இல்ல, உங்களுடைய சித்தத்தின் படியே என்று அங்க சொன்னார். சோ இந்த அவமானம் சகோதர சகோதரிகளே, அவர் கேட்டார், ஆனா தேவ சித்தம் என்ன? கேட்டவனே எடுத்துட்டாரா? அவர் என்னதான் அது? அது கிறைஸ்துக்கு அவரையே அறியாம நடந்த மிகப்பெரிய சோதனை. அந்த பாத்திரம் நீங்க பானம் பண்ணுவீங்களா? தேவன் ரகசியமா வச்ச சோதனை. ஆனா பாருங்க, அது கர்த்தர் இயேசு வேண்டான்னு ஜெபத்துல கேட்டா, ஆனா தேவன் எப்படித்தான் நியமிச்சிருந்தார்? இல்லை, நீங்க அந்த பாடுகள் பலி மரணத்தோடு இது நீங்க என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், மிக்ஸ் பண்ணணும் இந்த பாத்திரம். நீங்க அவமானம் மிக்ஸ் பண்ணணும. பாடுகள் தான் அவமானங்கள் நிறைந்த பாடுகள், பலிதான் அவமானங்கள் நிறைந்த பலி, மரணம் தான் அவமானங்கள் நிறைந்த மரணம். நீங்க இப்படித்தான் நீங்க இந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும். அங்க தேவன் வந்துட்டு அவருக்கு அங்க நியமிச்சார். ஒரு வகையில போன முறை நாம பார்த்த தலைப்புல இந்த பாத்திரம் தான் கொஞ்சம் பார்க்கும் தெளிவாகும். ஆனா அது நமக்கு ஓரளவுக்கு தான் கிரகிக்க முடிஞ்சிருக்கும். அந்த அவமானம் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள்ல பலியில மரணத்துல எப்படி எல்லாம் இருந்தது என்று பார்க்கும் பொழுது, கெத்செமனேல தொடங்கி, கெத்செமனே சூழ்நிலை, கெத்செமனேல தொடங்குது அவருக்கு அந்த அவமானங்கள், கெத்செமனேல அந்த கெத்செமனே வேலை, அப்புறம் கெத்செமனேலேயே தம்முடைய சீஷர்கள் ஜூதாஸ் பேதுருவனால அவரு காட்டி கொடுக்கப்படுறது. அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து அவரை அவங்க கைது செய்து யார் யாருக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க? பிரதான ஆசாரியர்கள் அண்ணாவினிடம் கூட்டிட்டு போனாங்க, காய்பாவினிடம் கூட்டிட்டு போனாங்க. ஆலோசனை சங்கம், மூன்று கட்ட விசாரணை. விசாரணை விசாரணை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாக்குறீங்களா? யாராவது விசாரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அமைப்புகள்னால அந்த சீன் கற்பனை பண்ணிருக்கிறோமா நாம இன்னைக்கு? என்னைக்காவது ஒரு நாலு பேர் நம்மை ஒரு குற்றவாளி அணிக்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடி விசாரிக்கிற அனுபவம் நீங்களும் நானும் வாங்கியிருக்கிறோமா? இதுதான் நாம் யோசிக்கணும். அந்த அந்த சூழ்நிலை நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லை, நம்ம யோசிக்கவே இல்லை. அதுல நமக்கு சில பெர்சன்டேஜ் கூட தெரியாது. ஒரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டு எல்லாருக்கும் முன்னால அதிகாரங்களுக்கு முன்னாடி போய் குற்றவாளி அணிக்கும் போது அந்த அதிகாரங்கள் நம்மளை கேள்வி கேட்கும். ஒரு குற்றவாளிங்கிற பார்வையில எல்லார் பார்வையும் நம்ம மேல இருக்கும், குற்றவாளிங்கிற கண்ணோட்டத்துல. அப்போ அந்த சூழ்நிலையில நமக்கு எப்படி இருக்கும்? ஈகோ இருக்கு நமக்கு, செல்ஃப் ஈகோ, நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, தன்மானம் இருக்குது, நமக்கு சுய மரியாதை இருக்குது, இதெல்லாம் இருக்கு. அந்த சமயத்துல அங்க என்ன ஆகும்? சோ கிறிஸ்துவின் விஷயத்துல ஆரம்பிச்சது அந்த 12:30 மணிக்கு அண்ணாவுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டார் குற்றவாளியா. அவருக்கு சுற்றி இருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். அவரை எப்படி நிந்திச்சாங்க, எப்படி பரியாசம் பண்ணாங்க, எவ்வளவு கேவலமா நடத்தினாங்க. அந்த அவமானங்கள் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்னா, இஸ்ரேல்ல த வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன், விவிஐபி சொல்லலாம் கத்திரியர். அவர் கொஞ்சம் 5 நாளைக்கு முன்னாடி தான் ராஜாவா நடத்தினாங்க, எப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருந்துட்டு சக்கு நேரங்கள். 5 நாளைக்கு அப்புறம் அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது குற்றவாளி. என்ன குற்றம்னா, தேவ தூஷணம் சொல்லிட்டார். 3.5 வருஷம் அவருடைய ஒரு நிமிஷ சிந்தை கூட தேவ நாமத்தை உயர்த்தி பிடிச்சு மகிமைப்படுத்தணும், கரெக்டா செய்து முடிச்சார். 1 செகண்ட் கூட அதுல இருந்து பின்வாங்கல. அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசுக்கு குற்றம் தேவ தூஷணம் சொன்னவராக இந்த 3 கட்ட மத ரீதியான விசாரணைகள்ல பிரதான ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், ஆலோசனை சங்கம், அந்த வார்த்தை நமக்கு நல்ல வார்த்தை, அது ஒரு கவுன்சில், ஒரு சங்கம். நீதிபதிகள் இன்னைக்கு நாம சொல்லுவோம் இல்லைங்களா, நீதிபதிகளுடைய சபை, அதை நியாயம் தீர்த்தாங்க. நம்ம பேப்பர்ல நாம அங்க வாசிப்போம், அந்த ஜூரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் இல்ல, நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க, நிறைய வக்கீல்கள் இருப்பாங்க. குற்றவாளியை வச்சுட்டு பல கோணங்கள் கேள்வி அங்க வரும். சோ இது பப்ளிக் ஆடியன்ஸ் கூட அங்க பார்க்கும். சோ இதெல்லாம் கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல அங்க நடந்துச்சு. சோ அந்த சந்தர்ப்பங்கள் போகும் பொழுது அவருக்கு இருந்த அவமானங்கள், ஒரு தேசமே அவர் ஒரு குற்றவாளியா இருக்கும். என்ன குற்றம்? அது பெரிய குற்றம், தேவ தூஷணம் சொல்லிட்டா ஒரு மனுஷன். நெக்ஸ்ட் அந்த பொதுவான விசாரணை போகும் பொழுது ரோம அரசு அதிகாரிகள்னால அவரு விசாரிக்கப்பட்டார். நினைச்சு பார்த்திருக்கோமா நாம இன்னைக்கு? நமக்கு அந்த அனுபவம் இருக்குதா சகோதர சகோதரிகளே? போலீஸ்க்கு முன்னால அல்லது சொன்ன மாதிரி இந்த பூமியினுடைய நீதிமன்றங்களுக்கு முன்னால, நாம் அந்த பெரிய பெரிய அதிபதிகள் ராஜாக்களுக்கு முன்னால, அதிகாரிகளுக்கு முன்பாக நாம போய் விசாரிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த அனுபவங்களை நமக்கு எவ்வளோ சதவீதம் நமக்கு அங்க பழக்கம் இருக்குது, அனுபவம் இருக்குது? பட் கிறைஸ்ட் இதுக்குள்ள தான் அங்கே போனார். இதுக்குள்ள போகும் பொழுது எப்படி இருக்குங்கிறது அவர் மெடிடேட் பண்ணினார். கெட்சமனேல மெடிடேட் பண்ணும் பொழுது அவர் தேவன்கிட்ட வச்ச வார்த்தை, அப்பா இது எனக்கு கொஞ்சம் அதிகம், எனக்கு இந்த பாத்திரம் எனக்கு வேணாம், இந்த அவமானம் எனக்கு வேணாம், உங்களுக்கு சித்தமானா இது என்னை விட்டு நீங்கட்டும். அவருக்கு எது வரைக்கும் அவர் மெடிடேட் பண்ணி பார்த்தார்னா, இந்த 6 கட்ட விசாரணை எல்லாருக்கும் முன்பாக தேவ தூஷணம் சொன்ன ஒரு குற்றவாளியா வழிநடத்தப்பட்டு, கேள்விகள் கேட்கப்பட்டு, விசாரிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, குட்டி துப்பி கிண்டல் கேலி எல்லாம் பண்ணப்பட்டு கடைசியில சிலுவைக்கு கொண்டு போவாங்க. சிலுவையில போய் அந்த சபிக்கப்பட்ட மரணம், அது அவ்வளவு அருவறுப்பான மரணம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சிலுவை மரணம். அதுல நீ தொங்க போட்டு சும்மா ஓட மாட்டாங்க, மேலே நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு எழுதி ஓட்டுவாங்க. அந்த எழுதி ஓட்டுறது இஸ்ரேலர்கள் மாத்திரம் படிக்க மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வழியில போறவங்க வரவங்க யாரு எவரு ஒன்னும் தெரியாது, அந்த வாசகத்தை படிச்சுட்டு அவர் முகத்தை பார்த்து துப்பிட்டு போவாங்க. இவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கிறாரா, சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட கூட அந்த அவமானங்கள் கர்த்தர் இயேசுவாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அது சகிக்கணும் அந்த சிலுவையிலேயே. சோ இந்த பாத்திரம் எல்லாம் அவர் யோசிச்சா. சகோதர சகோதரிகளே, நாம் அதுதான் முன் வைக்கிறோம் பாத்திரம், அதுல நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை நாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம மைண்ட் சில விஷயங்களோடு நின்றுடுது. அது அன்றாட வாழ்க்கையில பலியின் ஜீவியத்துல நமக்கு இருக்கிற பாடுகள் தான், பலியின் ஜீவியத்துல நாம் ஏறெடுக்க வேண்டிய பலிகள் தான், அது நிறைவடையக்கூடிய மரணம் தான் அந்த பாத்திரம். இப்படி சொல்லிட்டோம், இப்படி சொல்லி நாம நிறுத்திட்டோம்னா நம்ம மைண்ட்ல இன்னைக்கு நம்ம கேள்வி இல்ல, இந்த பாடுகளினுடைய உச்சக்கட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த அவமானங்கள், இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக, அமைப்புகளுக்கு முன்பாக, அதிகாரிகள் அதிபதிகள் ராஜாக்களுக்கு முன்பாக, ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு அவமானத்துக்குள்ள ஆகும் என்று சொல்லும் பொழுது இப்பதான் நாம் அந்த கேள்வி. சகோதர சகோதரிகளே, மனசு ஏற்றுக்கொள்ளுதா அந்த அவமானங்கள் நமக்கும் என்ன இருக்குது, அவமானத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்குது நம்ம நினைக்கிறீங்களா? இப்பதான் இந்த கேள்வி தான் நமக்கு முக்கியம். சோ இந்த அவமானத்துல, இந்த அவமானத்தின் பாத்திரம் கூட தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறாரா, நியமிச்சிருக்கிறார் என்று நாம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா தேவன் நமக்கு அந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவதற்கும் நம் இருதயத்தை அவர்தான் அங்க பலப்படுத்தும். சில சமயங்கள்ல சில சேலஞ்சிங் க்வெஸ்டின்ஸ் வைக்கும் பொழுது நம்ம சும்மா பகட்டா சில சமயங்கள்ல பதில் சொல்லிடுவோம், இந்த அழைப்பினுடைய விஷயம் இது தான் நமக்கு தெரியும், ரொம்ப த்ரில்லா இருக்குது, செஞ்சிடலாம் பிரதர், செஞ்சிடலாம் சிஸ்டர், நம்ம மனசு வரும் சொல்லுவோம். பட் அப்படியெல்லாம் நாம் இந்த கேள்வி கேட்க வேண்டாம். இந்த அழைப்பினுடைய உன்னதம், அதனுடைய சீரியஸ்னஸ் உணர்ந்துட்டு இந்த கேள்விகள் நாம மெடிடேட் பண்ணணும். ஒருவேளை தேவன் அந்த பாத்திரத்துல இந்த பாத்திரமும் சேர்த்து வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார் தலைக்கு கர்த்தர் இயேசுவுக்கு. அது என்ன விஷயம்னா, அவரே அது ரொம்ப பெருசு நினைச்சிட்டு எனக்கு வேண்டாம் சொன்ன அந்த பாத்திரம், ஆனா தேவன் அவர் மேல அவரு நியமிச்சிருந்தார். மகனே, நான் கேட்ட விஷயம் மாத்திரம் நீங்க செய்வீங்களா, இல்ல நான் சில கேட்காத எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நீங்க செய்வீங்களா, இந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு ஒப்பு கொடுப்பீங்களா என் சித்தத்துல? இதுதான் தேவன் கர்த்தர் இயேசுக்கு வச்சுட்ட அந்த சோதனை. ஆரம்பத்துல தயங்கினா கர்த்தர் இயேசு, ஆனா தேவ சித்தம் உணரும் பொழுது உணர்ந்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெயிட்டார். சோ இப்போ அவருடைய சரீரங்கங்கள் நமக்கு சகோதர சகோதரிகளே அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தில் இருக்கிற ஐக்கியம் அல்லவா என்று சொல்லும் பொழுது பாருங்க, அந்த அந்த பாடுகள் மாத்திரம் இல்ல, வலி மாத்திரம் இல்ல, அந்த மரணம் மாத்திரம் இல்ல, இவைகள் எல்லாம் நமக்கு கலந்திருக்கிற அந்த அவமானம், அந்த பாத்திரம் அவர் சொல்லும் பொழுது என்னன்னா, அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம், நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான பாத்திரம். அப்படின்னு என்னன்னா, அந்த பாத்திரத்துக்காக நம்ம தேவன் கிட்ட என்ன சொல்றோம் தெரியுங்களா, நன்றி சொல்லுகிறோம். அந்த பாத்திரத்துல நமக்கு கூட என்ன இருக்குது, ஒரு பங்கு இருக்கு என்று சொல்லும் பொழுது இந்த அவமானங்கள் கண்டிப்பா சபைக்கு அங்க இருக்குதானா? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எதுவும் சொல்லவுக்கு வேண்டாம், தேவனுடைய வசனங்கள் போய் பார்க்கும் பொழுது உண்டு கண்டிப்பா. அது சுவிசேஷம் முழுவதும் இருந்த சபைக்கு இருக்குது, விசேஷமா இந்த சுவிசேஷத்தினுடைய பாதங்களுக்கு இந்த அனுபவங்கள் தேவன் அங்க அனுமதிக்கிறார் கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகள்ல. பாருங்க, இதே பாத்திரம் குறிச்சுதான் கிறைஸ்ட் கேட்டார், கிறைஸ்ட் கேட்டார் வசனம் மத்தையு 20:23-24 வசன வாசனம்.
அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தை நீங்கள் குடித்தீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள்.
23 வாசிங்க, முன்னாடி வசனம்,
ஏற்ற பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக் கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும்
நான் குடிக்கிற பாத்திரம், கர்த்தர் இயேசு இந்த அவமானம் குடிச்சார் அனுபவிச்சார், இப்போ அந்த பாத்திரத்துல நமக்கு பங்கு இருக்கு, நாம் குடிக்க முடியுமா? அதுதான் கிறைஸ்ட் கேட்கிறார். அப்படின்னாவே என்னன்னா, நீங்களும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்விடேஷன் அங்க இருக்கு, ஒரு அழைப்பு அங்க இருக்கு. அப்போ அது கேட்டுட்டு அவர் கடைசியில் சொல்றார், கண்டிப்பா உங்களாலையும் அந்த பாத்திரத்துல பானம் பண்ண முடியும், முடியும் தாங்க சொல்லி அங்க வைக்கிறது பாக்குறோம். இங்க கர்த்தர் இயேசு குறிப்பிடுகிற அந்த பாத்திரம், இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணுவீங்களா? அவர் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அந்த கேள்வியே அப்படி கேட்கணும். அந்த பாத்திரத்தினுடைய கஷ்டம் அவர் தூக்கி மேல வைக்கிறார். சாதாரணமா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இல்ல. அந்த பாத்திரம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க நீங்க, அது கொஞ்சம் கஷ்டம், கடினம், கடினம். எந்த அளவுக்கு கடினம்னா கிறிஸ்ட் கேட்கிறார், அப்பா உங்க சித்தம் இருந்துச்சுன்னா இது எனக்கு வேண்டாம். அதான் வெயிட் கொடுக்கிறார், அவர் வெயிட் கொடுத்து கேட்கிறார் அந்த கேள்வி. இந்த பாத்திரம், நான் குடிக்கிற பாத்திரம் நீங்க குடிப்பீங்களா? நான் அனுபவிக்க போற அனுபவம், அந்த அவமானங்கள், அவமானம் நிறைந்த பாடு, பலி, மரணங்கள் நீங்க அங்க அனுபவிக்க முடியுமா? அதுதான் கிறிஸ்த அங்க கேட்கிறார். சோ அதே பாத்திரம் தான் சகோதர சகோதரிகளே. சோ இந்த பாத்திரம் பாருங்க, நமக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. எப்படி கர்த்தர் இயேசுக்கு கெத்செமனேயில் ஆரம்பிச்சது அந்த அவமான அனுபவங்கள், அதிகாரிகள் அதிபதிகளுக்கு முன்னால. நான் மெயினா வந்துட்டு போக்கஸ் பண்ற விஷயங்கள் அந்த நிசான் 14 நைட் 12 இருந்து காலையில 6 மணிக்கு விஷயங்கள் வரைக்கும் தான். கடந்த முறை நாம் இதை நல்லா பார்த்தோம். கர்த்தர் இயேசுக்கு பின்னாலேயே போயிட்டு அந்த வசனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் பார்த்தோம், அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த அனுபவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கலாம். ஆனா 100% நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அந்த அனுபவங்கள் தெரிஞ்சாதான் புரியும். அது நமக்கு தெரியல. நீங்க நான் கோர்ட்டுக்கு போல, உங்களையும் என்னையும் போலீஸ் அங்க விசாரிக்கல, உங்களையும் நம்மளையும் வந்துட்டு இந்த உலகத்தின் அதிகாரிகள் அதிபதிகள் முன் நிறுத்தி நம்மளை வந்து குற்றவாளியா ட்ரீட் பண்ணல இன்னும். பட் என்னன்னா, ஒருவேளை தேவன் அனுமதிச்சா இந்த பாடுகள் நமக்கு கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகள்ல இருக்கு. ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு, அவருடைய சீஷர்களுக்கு இருந்துச்சு, பாதங்கங்கள் கண்டிப்பா நமக்கும் கூட அங்க இருக்கணும், இருக்கு. அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். சோ இந்த விஷயங்கள் நம்ம எங்க பார்க்கலாம்? கர்த்தர் இயேசுவே சொல்றார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10:17 வசனம் வாசிங்க.
அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள்.
18
அவர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள்.
ஆமா, அப்போ கர்த்தர் இயேசு டைரக்டா சொல்றார், மனுஷரை குறிச்சு நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போக படுவீர்கள். லிட்ரலாவே புரிஞ்சுக்கலாமா? லிட்ரலாவே புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த அனுபவங்களே உங்களுக்கு வரும், அங்க கர்த்தரையே சொல்றார். ஆனா இது கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா பிரதர் ரசல் அது சுவிசேஷத்தின் பாதங்களுக்கு ஒப்பிட்டு அதை சொல்லவே அங்க இல்ல. அந்த விஷயத்துல ரொம்ப சைலண்ட், இந்த விஷயங்கள் எதுவும் பேசல. ஆனா இதே வார்த்தையில் கர்த்தரையே சுவிசேஷ யுகத்தின் பாதங்களுக்கு வேற இடத்துல கூட அங்க பேசுறாரு. பட் முதல்ல இந்த இடத்துல நம்ம பார்ப்போம், இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்துட்டு மெயினா இந்த வருஷம் யாருக்கு நிறைவேறுச்சுன்னா, அந்த சபையினுடைய ஆதிக்கால அங்கங்களுக்கு நிறைவேறுச்சு. கண்டிப்பா அப்போஸ்தல் பவுல் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக, இன்னும் சில அப்போஸ்தலர்கள் அதிபதிகளுக்கு ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டாங்க, வாயினால் அடிக்கப்பட்டாங்க. அது அப்பேற்பட்ட ஒரு காலமா இருந்துச்சு, நிறைவேறுச்சு. சோ அது சுவிசேஷத்திலையும் அநேகருக்கு நிறைவேறுச்சு. ஒருவேளை பாதங்களுக்கு கண்டிப்பா தேவன் அனுமதிக்கிற பட்சத்துல அது அங்க இருக்கு. எப்படி நாம் சொல்லலாம்னா, வசனம் 21-22 வாசிங்க.
சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் விரும்பி அவர்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் புகைக்கப்படுவீர்கள், முடிவு முறையிட்டு நிலைத்திருப்பவனே வெற்றி.
சோ இந்த வசனங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திரத்தை நம்ம மைண்ட்ல வச்சு மெடிடேட் பண்ண வேண்டிய வசனங்கள். சோ அந்த பாத்திரத்தினுடைய உச்சக்கட்ட கசப்பு அனுபவங்கள் பாருங்க, நமக்கு அங்க இப்படி எல்லாம் வசனங்கள் அங்க இருக்கு. சோ நீங்க அங்க சொல்றார், உங்கள் சகோதரன் தகப்பன் பிள்ளை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள் எழும்பி கொலை செய்வாங்க, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் 24-25 வாசிச்சோம்னா, இங்க கன்ஃபார்ம் பண்றார். சோ சீஷன் தன் போதகனை காட்டிலும் பாருங்க, வேலைக்காரன் தன் எஜமானை காட்டிலும் மேற்பட்டவர்கள் அல்ல. எப்படி கன்க்ளூட் பண்றார் பாருங்க. ஏன்னா அவர் எஜமான், அவர் வந்துட்டு போதகன், நாம் வந்துட்டு ஊழியக்காரர், நாம் வந்துட்டு அவருடைய சீஷர்கள். சொல்லும் பொழுது சீஷர்கள் வந்துட்டு அந்த போதகரை காட்டிலும் பெரியவங்க இல்ல, ஊழியக்காரங்க எஜமானை காட்டிலும் பெரியவங்க இல்ல சொல்லிட்டு வீட்டு எஜமானியே பயல் சொபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை எப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? சப கர்த்தர் இயேசுவுக்கு சபையினுடைய தலையாக அவர் அனுபவிச்ச அந்த பாடுகள், பலிகள், மரணம், அதுக்குள்ள தேவன் கொடுத்திருந்த அவமானங்கள் அவருக்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு கண்டிப்பா அங்கிருக்கும். அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட இருக்கலாமா பிரதர்னா, கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அங்க இருக்கணும். அப்போ இங்க கர்த்தர் இயேசு அங்க சொன்னாலும் கூட இது சுவிசேஷத்தின் பாதங்களுக்கு எங்க கிட்டத்தட்ட சொல்றாருன்னா மத்தேயு 24 அதிகாரத்துல இதையே அவர் குறிப்பிடுறார். வசனம் 9-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். முக்கியம் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என்னாமத்து நிமிஷம் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். சோ அக்கிரமம் மிகுதியாவது நான் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இந்த விஷயங்கள்லாம் எப்ப நடக்கும்னா ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சோ இது வசனங்கள் ஒருவேளை ரொம்ப ஹார்ட் ட்ரூத்தா இருக்குதா, ரொம்ப கடினமான சத்தியமா, நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்கிற சத்தியமா? இல்லவே இல்ல சகோதர சகோதரிகளே. சோ அந்த பாத்திரம் என்னதான் நாம பார்க்கணும். ஏன்னா அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசு தயங்கினார் அதுல பருகிறதுக்கு. ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது நீங்க தூணு கூட ஜெபம் பண்ணார். ஏன் அப்படி பண்ணார்னா அந்த பாத்திரத்தினுடைய உண்மையான விஷயம் நாம அங்க புரிஞ்சுக்கணும். அது கிறைஸ்ட் தயங்கி வேண்டான்னு சொன்னது, ஆனா தேவன் நியமிச்சு செய்ய முடியுமா கேட்டா கடைசியில கர்த்தர் இயேசு அதுல பானம் பண்ணினார். இப்போ நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், இப்போ இந்த பாத்திரத்தை இவ்வளோ விஷயத்தோட பார்த்துட்டு நெக்ஸ்ட் வார்த்தை சொல்லணும். அதுல கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தில் நமக்கு இருக்கிற ஐக்கியம் அளவானா இப்போ நாம் ரெடியா, அதுதான் நம்ம அங்கே கேட்கணும். ஸோ அதுதான் நம்ம மனசுல வைக்கணும். ஒரு வேலை அந்த அவமானங்கள் கூட கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நம்முடைய உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவதில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு சாட்சியை நாம் ஏறெடுக்கிற விஷயத்தில் தேவன் அனுமதிச்சா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே அதை கூட நாம் பானம் பண்ணுவதற்கு முன்வரும். கர்த்தர் இயேசுக்கு அது ஃபைனல் டெஸ்ட், அது அவருக்கு ஒரு கடைசி சோதனையாக அங்கே இருந்துச்சு. கண்டிப்பா நமக்கு அப்படி இருக்கும் தான் தெரியுது. ஏன்னா வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. நான் ரெண்டு வசனங்கள் தான் காண்பிச்சு, நிழல்கள் போகலாம், தீர்க்க தரிசனங்கள் போலாம். ரொம்ப அருமையா பாத அங்கங்களுக்கு இந்த சோதனைகள் தேவன் அங்க அனுமதிக்கிறார். அப்போ அது நாம மெடிடேட் பண்ணணும், தப்பில்லை, ரொம்ப முக்கியம். மெடிடேட் பண்ணினா தப்பு. கிரைஸ்ட் வந்துட்டு அது 3 முடிவுல என்ன நடக்குங்கிறது 3 மெடிடேட் பண்ணிட்டாங்க. அடிக்கடி சீஷர்கள் கிட்ட அதை பத்தி பேசினான், நான் மனுஷகுமாரன் இப்படி எல்லாம் பாடுபடணும். அவர் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்படி மெடிடேட் பண்ணி இருந்து எதிர்பார்த்து இருந்தே அவர் என்ன கேட்டார்னா, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும். நினைச்சு பாருங்க, ஒருவேளை அவர் அதையெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை, ஜஸ்ட் அங்கதான் போய் பாக்குறாருன்னு எப்படி இருந்தது. அப்போ கண்டிப்பா நம்ம கூட மெடிடேட் பண்ணணும் சில விஷயங்கள், சில வசனங்கள் எல்லாம். சோ அப்போ அந்த பாத்திரம் இப்போ நாம் அங்க பார்க்கிறோம். சோ இது சபைக்கு கண்டிப்பா தேவன் அனுமதிக்கிறார். நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம எங்க பார்க்கிறோம்னா கர்த்தர் இயேசுனுடைய அனுபவங்கள் இந்த சுவிசேஷத்துல நம்ம முடிவுல பாத அங்கங்களுக்கு இருக்கிற அனுபவங்களுக்கு ஒரு இணை மாதிரி, ஒரு ஒரு நிழல் மாதிரி. சோ போன முறை நாம பார்த்தோம் கெத்செமனே வேலை ஆரம்பிச்சு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவர் விசாரிக்கப்பட்டது, இதுக்கு எல்லாம் கூட போய் பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த அனுபவங்கள் கெத்செமனே கெத்செமனேக்கு பின்னாடி கர்த்தர் இயேசுவின் அனுபவங்கள் சுவிசேஷ யுகத்தின் முடிவுல பாத அங்கங்களுடைய அனுபவங்களுக்கு கூட ஒரு அருமையான ஒரு நிழல். சோ அது தலைக்கு சம்பவிச்சது, இது பாத அங்கங்களுக்கு கூட அங்க சம்பவிக்கிறதுக்கு ஒரு நிழல் போல் அங்க இருக்கு. சோ இப்ப நாம அங்க போய் கர்த்தர் இயேசுவின் பாடுகள் கூர்ந்து கவனிச்சுட்டு பாருங்க, அதுதான் அவருடைய பாடுகள், அதுதான் அவர் பருகின பாத்திரம்னா இப்ப அந்த பாடுகள் அந்த பாத்திரத்துல நமக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா பங்கு அங்கிருக்கு. அதை நாம அந்த கோணத்துல நம்ம அங்க சிந்திக்கலாம். சோ இப்போ சில விஷயங்கள் தான் நான் பாருங்க, அந்த பாத்திரம் அவமானத்தின் பாத்திரம் சில விஷயங்கள கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா அது வெளிப்பட்டுச்சு. கெத்செமனேல பாருங்க இந்த ரெண்டு வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, மேத்யூ 10 மேத்யூ 24 உங்களை காட்டி கொடுப்பாங்க இல்லையா, காட்டி கொடுப்பாங்க, ஆலோசனை சங்கல் கூட்டிட்டு போவாங்க, அதிபதிகளுக்கு முன்னாடி, ராஜாக்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா அந்த அவமான பாத்திரம் வெளிப்படக்கூடிய அருமையான சூழ்நிலைகள். ரெண்டு வருஷத்துலயே அது அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வாட்ச் பண்ணலாம். அப்போ இது கர்த்தரியாச விஷயத்துல நடந்துச்சா, கண்டிப்பா நடந்துச்சு. காட்டி கொடுக்கப்பட்டாரா, காட்டி கொடுக்கப்பட்டார். அதிபதிகளுக்கு ராஜாக்களுக்கு ஆலோசனை சங்கங்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு போனாரா, கண்டிப்பா கூட்டிட்டு போனார். சோ இப்போ இது அந்த பாத்திரம்னா அந்த பாத்திரத்துல நமக்கு கூட என்ன இருக்கும், கண்டிப்பா தேவன் ஒரு வாய்ப்பு அங்க கொடுப்பார். சோ அப்போ அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா இப்ப கர்த்தர் இயேசுனுடைய அனுபவங்கள் நம்ம அங்க பார்க்கலாம். அப்படி பார்க்க போகுது கெத்செமனே, கெத்செமனே வேலை. கர்த்தர் இயேசுவுக்கு அந்த கெத்செமனேல தேவன் கொடுத்திருந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலையை குறிச்சு கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். பாருங்க கிறிஸ்துனுடைய சூழ்நிலையை பார்க்க போறோம், அப்படியே சுவிசேஷத்தின் முடிவுல நம்முடைய சூழ்நிலை கூட நாம செக் பண்ண போறோம் அவருடைய அனுபவங்களோட ஒப்பிட்டு. அப்போ கிறிஸ்துவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால கெத்செமனேல தேவன் அனுமதிச்ச அந்த வேலை கெத்செமனே ஹவர் நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான வேலை. கிறிஸ்து அதை குறிச்சு கூட ஜபிக்கிறார் இங்கே மார்க்ல 14:35. கெத்செமனே வேலை கர்த்தர் இயேசுக்கு எப்படி இருந்துச்சு என்று பார்க்கலாம் சகோதர சகோதரிகள்.
அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக்
பாருங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்கு இல்லையா, பொதுவா அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்க தூண்டான் ஜெபித்தார் நாம பாக்குறோம். இங்க என்ன கூட ஜெபித்திருக்கிறார், அந்த வேலை கூட அவர் பயந்திருக்கிறார், அது கூட அவர் தேவன் கிட்ட அந்த அப்படித்தானே இருக்கு சிஸ்டர், அந்த வேலை பாருங்க அது தன்னை அந்த வேலை கூட அந்த ஹவர் அந்த கெத்செமனே டைம் அது அவர் கிறைஸ்ட் பார்த்து அது கூட என்ன கேக்குறாரு, இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த டைம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அங்க நீங்கட்டும். கெத்செமனே ஹவர் கிறைஸ்டுக்கு பாருங்க எப்படி இருந்திருக்கு, ஏன்னா இதே வேலையை பத்தி அவர் முன்னெல்லாம் பேசிருக்கிறார். இங்கே நான் வசனம் வாசிங்க, யோவான் 12:27 வாசிங்க.
இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன்.
பாருங்க அந்த வேலை பற்றி அவர் பேசும் பொழுதே சொல்றார், அந்த வேலை அந்த டைம் பத்தி நினைச்சாவே அவர் என்னுடைய ஆத்மா எனக்கு கலங்குது, ஆனா நான் என்ன செய்ய முடியும், தேவனே இந்த வேலையை விட்டு என்னை ரட்சிங்க நான் கேட்க முடியும் இல்ல இல்ல, நான் இதுக்குதான் வந்துட்டேன், இதுக்குதான் வந்துட்டேன், இப்படி இருந்தா இப்படி சப்ஜெக்ட். அந்த வேலைக்குள்ளதான் நான் அனுமதிக்கிறதுக்கு வந்துட்டேன். சோ இந்த வேலை எனக்கு தேவன் நியமிச்சிருக்கிறார் சொல்றார் பாருங்க. அந்த வேலை குறிச்சு இன்னொரு இடத்துல 13:1 வாசிங்க.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஏசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை
பாருங்க அந்த வேலை. சோ அந்த வேலை அந்த வேலை இப்படி எல்லாம் கர்த்தர் இயேசு கெத்செமனேல தேவன் அவருக்கு அனுமதிச்ச அந்த வேலை குறிச்சு இப்படி எல்லாம் அவர் குறிப்பிடுறார். ஆனா என்னன்னா அந்த வேலை எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா அவரு ஆத்மா வியாழுகுலப்பட்ட வேலை, அவரு தேவனிடத்து இந்த பூமியை விட்டு தேவனிடத்துக்கு பிரிந்து போகக்கூடிய வேலை அந்த கெத்செமனே வேலை, அந்த வேலை தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கூட அங்க அவர் சொன்னார். ஏன்னா இந்த கெட்சமனே ஹவர் நம்ம ரொம்ப சீரியஸ் கிறிஸ்டனுடைய வாழ்க்கையில். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர் உங்களுக்கு அந்த போன வருடம் அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அங்க பேசிருக்கிறோம். கிறிஸ்டனுடைய உச்சக்கட்ட சோதனை கொல்கத்தா இல்ல கெட்சமனே. கொல்கத்தால அவர் சிலுவையில சரீரப்பிரகாரமா உச்சக்கட்டத்துக்கு போனார். பட் சிந்தையில உச்சக்கட்டம் சோதிக்கப்பட்டது எங்க? கெட்சமனே. கெட்சமனே எந்த லெவலுக்குன்னா டாக்டர் லூக் கிளியரா கொடுக்கிறார். பிரதர் லூக் தான் அவர் டாக்டர் கூட. அவர் கிளியரா கொடுக்கிறார் அவருடைய வேர்வை எப்படி வந்துச்சு. வேற எங்கேயுமே அந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸ் படிச்சது கிடையாது. பட் அது உண்மை, ஏன்னா அவர் டாக்டர் லூக். சோ அந்த லெவலுக்கு அவருக்கு வேதனை இருந்துச்சு. இதே வேலை குறிச்சு கிரைஸ்ட் வேற மாதிரி எங்க சொல்றாருன்னா யோவான் 9:9 பாருங்க, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இந்த வேலை தான் ராக்காலம். கெட்சமனேல அவருக்கு ஆரம்பிச்சது பாருங்க, அதுதான் அவரு கிரியை செய்ய முடியாத அவருக்கான ராக்காலம். அது வரைக்கும் பாருங்க, ஒரு 2-3 வரைக்கும் பப்ளிக்கு அவரு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருந்தார். ஆனா கடைசி 2 அந்த பப்ளிக்கு என்ன பண்ணல, அவரு பிரசங்கம் பண்ணல. ஆனா யாருக்கு பண்ணிட்டு இருந்தாரு? சீஷர்களுக்கு பண்ணிட்டு இருந்தார். ஆனா எப்ப கெட்சமனேக்குள்ள நுழைஞ்சாரோ யாருக்கு கூட பண்ண முடியாது. அவரு வேலை செய்யக்கூடாத ராக்காலம் கிரைஸ்டுக்கு, வேலை செய்யக்கூடாத ராக்காலம் கிரைஸ்டுக்கு. அந்த கெட்சமனே வேலை அவர் ரொம்ப பயந்த வேலை. அவர் வேலை செய்ய முடியாத அது ஒரு ராக்காலம். ஏன்னா அந்த வேலையை குறிச்சு கிளியரா எங்க சொல்றாருன்னா லூக்கா 22:53 வசனம் வாசி. இதுவோ உங்களுடைய வேலையும். என்ன வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா? அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்குது. அந்த கெட்சமனே வேலை அது தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபித்தார். அந்த வேலை அவர் கிரியை செய்ய முடியாத ஒரு வேலை என்று அங்க சொல்லியிருந்தாரு. அந்த வேலை ஏன் அப்படிப்பட்ட வேலைன்னா அவர் சொல்றாரு, அந்த வேலையில யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? அந்தகாரத்துக்கு. புரியுதா உங்களுக்கு விஷயம்? கிரைஸ்ட் எப்படி அழகா அதை காண்பிக்கிறார்னா, நான் இதுக்கு முன்னால கூட எங்கத்தான் பிரசங்கம் பண்ணேன்? ஜெபாலயத்தில் தான் பண்ணேன், உங்க மத்தியில் தான் பண்ணேன், ஓபன்ல பண்ணேன். ஆனா உங்களால ஒருத்தர் நாள் கூட என் மேல என்ன போட முடியல? எஸ், என் கை போட முடியல. ஆனா இப்ப நீங்க என் மேல கை போட்டாச்சு. ஏன்னா இப்போ என்ன டைம் ஆயிருக்குது, என்ன வேலை ஆயிருக்குது? அந்த காரத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அந்த காரம், அந்த காரத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். சாத்தானுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வேலை கர்த்தர் இயேசு மேல். அந்த வேலை பாருங்க எப்படி இருக்கு. அந்த வேலை கர்த்தர் இயேசு யோசிக்க போது, அப்பா இது என்ன வீட்டுக்கு நீங்கட்டும்னா நீங்கட்டும், அது கூட ஜெபிச்சிருக்கிறார். சோ அந்த வேலை பாருங்க, அது தி ஹவர் ஆஃப் டார்க்னஸ், தி ஹவர் ஆஃப் டார்க்னஸ். அந்த காரத்தினுடைய வேலை, அந்த அதிகாரத்தினுடைய வேலை, சந்தகாரத்தின் அதிகாரம் முழுவதும் முழு வீச்சல கிரியேட் செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த அனுமதி இருந்தனால்தான் அவர் டச் பண்ண முடிஞ்சு இல்லாட்டி சான்ஸே அங்க இருந்திருக்காரு. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. அப்போ இது அந்த ஒரு வேலை. சகோதர சகோதரிகளே, இது 2000 முன்னாடி கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு நம்முடைய தலைக்கு. இப்ப தான் நம்ம கேட்கிறோம் அவருடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களுக்கு ஒரு சிறிய நிழல். இப்ப நமக்கு அந்த வேலை இருக்கா? கெட்சமனே வேலை கண்டிப்பா இருக்கு. நமக்கு அந்த வேலை, ஒருவனும் வேலை செய்யக்கூடாத ராக்காலம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. நமக்கு நம்ம மேல அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட வேலை இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம மேலையும் கை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாமும் வேலை செய்ய முடியாம இருப்பதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. இதெல்லாம் நாம அங்க பார்க்கலாம். சோ இந்த வேலை எப்ப வரும், இந்த வேலை எப்ப வரும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம மீது வரப்போகிற அந்த வேலை குறிச்சு நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12 வெளிப்படுத்தின விசேஷம் 17:12 மன்னிக்கணும், 17:12 வாசிங்க. அந்த வேலை, அந்த ஹவர் குறிச்சு வசனம் வாசிக்கிறோம்.
10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும்
பாருங்க, இது நம்ம மேல தேவன் நியமிச்சிருக்கிற அந்தகாரத்தினுடைய அதிகாரத்தின் வேலை. என்ன சொல்றாரு? நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கெல்லாம் அவங்க இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. ஆனா ராஜ்யம் பெற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய அதிகாரத்தை யார் கூட ஷேர் பண்ணுவாங்க? அந்த 10 ராஜாக்கள் மிருகத்தோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க இந்த ராஜாக்களுக்கும் மிருகத்துக்கும் எவ்வளவு மணி நேரம் கொடுப்பார் தேவன்? 1 மணி நேரம் அதிகாரம் கொடுப்பார். அது அந்த 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 மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்துட்டா வேலை அது இந்த பாத அங்கங்கள் மீது வரக்கூடிய கெத்செமனே வேலையாக அங்கிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேசிக் ஸ்டடிஸ் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. மிருகம் யார்? போப் மார்கம், பேப்பசி. பாருங்க அந்த அந்த 10 ராஜாக்கள் யார்? 10 ராஜாக்கள், கரெக்ட், 10 பிரிவுகள். இப்ப யார் அவங்க? ஐரோப்பிய தேசங்கள். இதெல்லாம் மைண்ட்ல அப்படி நம்ம பதிய வைக்கணும் சகோதர சகோதரிகள். தீர்க்க தரிசனம், சோ ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள் அந்த 10 ராஜாக்கள். இப்ப வந்து அவங்களுக்கு சிம்பிளா ஒரே பேர்ல சொல்லலாம், ஐரோப்பியா ஐக்கிய நாடுகள் இல்லையா, யூரோப்பியன் யூனியன் நம்ம சொல்லலாம். சோ இந்த 10 ராஜாக்கள் ராஜ்யம் பெற்றுடுவாங்க. பெற்ற போது அவங்க மிருகத்துடனே கூட என்ன பண்ணிடுவாங்க? அந்த 1 மணி நேரம் அதிகாரம் பெற்றுக் கொள்வாங்க. சோ இது பாதங்கங்கள் மீது வரக்கூடிய அந்த வேலை. எப்படி கர்த்தர் இயேசு மேல வந்துச்சு அந்த கெத்செமனே ஹவர், இது பாதங்கங்களுடைய கெத்செமனே ஹவர், பாதங்கங்களுக்கான கெத்செமனே வேலை. இது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மில கூட ஒருவனும் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாது? ஈவன் இந்த ஃபெலோஷிப் கூட கிடைக்காது, கிடைக்காது. ஹால் இருக்கும், நம்ம இருப்போம், ஆனா நம்ம ஹால்குள்ள வர முடியாது. ஃபெலோஷிப் இருக்கார், எப்படி கிறைஸ்ட் இருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறாங்க, பட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது, ஃபெலோஷிப்ல வர முடியாது. ஏன்? அவர் மேல அனுமதிக்கப்பட்ட வேலை, அவர் வேலை செய்ய முடியாத ராக்காலம். அதே வேலை இந்த சுவிசேஷத்தின் முடிவுல எப்ப இந்த மிருகம் ராஜாக்கள் அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறாங்களோ அந்த 1 மணி வேலை அது கிளியர் ஃபீல் ஆகும். அது பாதங்களுக்கு கூட அது வேலை செய்யக்கூடாத ராக்காலம் எக்ஸாக்டாவே அங்க வரும். சோ அப்போ இந்த வேலை மற்ற ஜனங்கள் மேல கூட இருக்கும். இது சபைக்காக மாத்திரம் அனுமதிக்கப்பட்ட வேலை இல்ல, மற்ற எல்லாரும் கூட சோதிக்கப்படுவாங்க. ஏன்னா அதே வேலை குறிச்சு எங்க வாசிக்கலாம்னா வெளிப்படுத்தல் 3:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:10 பாருங்க, இது பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் சோதிக்கும் படிக்க அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு வேலை. சோ சபை மாத்திரம் அந்த வேலையில சோதிக்கப்பட மாட்டாங்க. சபைக்கு அப்புறம் திரள் கூட்டம் சோதிக்கப்படும், இஸ்ரேல் சோதிக்கப்படும், கிறிஸ்டன்டம் சோதிக்கப்படும், உலகத்தின் ஜனங்கள் கூட சோதிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த நாள் வசன வாசிச்சோம், வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 3:13 வாசிக்கும் போது 3:13 பாருங்க, நாளானது விளங்க போன. யார் யார் என்னென்ன மாதிரி வேலைப்பாடு செஞ்சாங்க, என்னென்ன வச்சு கட்டினாங்க, அது பொன்னா வெள்ளியா வெளியேறப்பட்ட கல்லா அல்லது வைக்கோல் புல்லு மரம் வச்சு கட்டிருக்கிறாங்களா, அந்த நாள் சோதிக்கும். அந்த சோதிக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ எப்படி கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு கெத்செமனே வேலை இருந்து அந்த வேலையில அவர் கிரியே செய்ய முடியாத வேலையா இருந்து அந்த வேலையில அவர் மீது அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருந்ததுனால அவர் மேல கை போட்டாங்களோ, அதே வேலை சுவிசேஷத்தின் முடிவுல யாருக்கு இருக்கு? இந்த பாதங்களுக்கு அங்க இருக்கு. இதெல்லாம் கிளியர் ப்ராபசிஸ், தீர்க்கமான தீர்க்க தரிசனங்கள். சோ அப்ப அதை அங்க நாம அங்க பாக்குறோம். சோ கத்திரியேசுக்கு ஒரு கெட்சம்னே, பாதங்களுக்கு ஒரு கெட்சம்னே கண்டிப்பா இருக்கணும் அந்த அனுபவம். ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தில் நமக்கு இருக்கிற ஐக்கியம் அல்லவா? அதை நம்ம முழுசு முள் வாங்கறதுக்கு நம்ம அங்க பிரயாசப்படணும். சோ இப்ப அவருடைய கெத்செமனே தான் பாருங்க, அவருக்கு அந்த காட்டி கொடுக்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா. யார் காட்டி கொடுத்தா முதல்ல? ஜூதாஸ் காட்டி கொடுத்தார், பட் நம்ம கொஞ்சம் பிரியாரிட்டியில யார் கொண்டு வருவாரலாம், பேதுரு கூட மறுத்தரிச்சார். பேதுரு மறுத்தரிச்சார் பாருங்க, அந்த கெத்செமனே ஹவர் ஆரம்பிச்ச உடனே அங்க பேதுரு கர்த்தர் இயேசுவை அங்க மறுத்தளிக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பேதுரு. எப்படிப்பட்ட ஒரு சீஷனா இருந்தார் கர்த்தர் இயேசு மேல, வைராக்கியம் அன்புல எவ்வளவு அதிகமா இருந்தார், சீனியர் மோஸ்ட் ஒரு சீஷன். ஆனா அவர் அப்படி செய்வார்னு அவரே கூட என்ன பண்ணல, நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த கெத்செமனி அவர் வரும்போது பேதுரு அவர் மறுத்தளிக்கிறதுனால பாக்குறோம், மூன்று முறை வர்ணளிக்கிறார். சோ அப்போ பேதுரு கெத்செமனே, கர்த்தர் இயேசுனுடைய கெத்செமனேல கெத்செமனே வேலை ஆரம்பிச்ச உடனே அவரு தன்னுடைய நெருக்கமான தன் கூடியே இருந்த சீஷனால மறுதளிக்கப்பட்டார்னா கண்டிப்பா சுவிசேஷத்தின் முடிவில் பாதாங்கங்களுடைய அந்த வேலை வரும் பொழுது பாதாங்கங்கள் கூடயே இருந்தா சிலர் கூட அவங்களே என்ன பண்ணுவாங்க, மறுதளிப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, மறுத்தளிக்கிற சூழ்நிலை உருவாகும். சோ பேதுரு அந்த வகுப்பா இருக்கா அடையாளமா இருக்கிறார். சோ பேதுரு ஒரு வேலை யாரா இருக்கலாம்னா, யாரா தான் இருக்கலாம், திரள் கூட்டத்துக்கு அங்க ஒரு அடையாளம். ஏன்னா பேதுருடைய வீக்னஸஸ் நம்ம அங்க பாக்குறோம். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட கெட்டதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா என்னன்னா அந்த வேலையை பற்றின சரியான அறிவு, ஞானம், ஜாக்கிரதை உணர்வு எதுவுமே இல்லை. இவன் கர்த்தர் இயேசு சொல்றாரு, பார்த்து பேதுரு சாத்தன் என்ன பண்ணிருக்கிறேன், என்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கிறார், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நான் இருக்கிறேன், நான் மரண புரிந்த உங்களுக்கு உண்மையிலவன் நான் இருப்பேன் சொன்னார். பாருங்க அந்த கிளாரிட்டி இல்ல, அவர் எச்சரிப்பு இருந்து கூட தெளிவில்ல, உணரல சீரியஸ் அந்த வேலை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலை நிற்கும் பொழுது அவருடைய பலவீனத்துல மறுதளிச்சிட்டான். அவர் அதை ப்ரீ மெடிடேட் பண்ணல, முன்கூட்டியே யோசிக்கல, நான் கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கணும் மறுதளிக்கணும் அப்படின்லாம் யோசிக்கணும். ஜஸ்ட் அந்த சூழ்நிலை வரும்போது அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டான். கேரக்டர் அவங்க கூட சில விஷயங்கள்ல தெளிவில்லாம இருப்பாங்க. இந்த கடைசி நாட்கள் தங்கள் பற்றி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் பாருங்க. கர்த்தர் இயேசுனுடைய ஆலோசனைகள் இருக்கு, விழித்திருந்து ஜெபித்து நீங்க உங்களை சோதனைக்குட்படாமல் காத்துக்கொள்ளுங்கள். அறிவு உணர்த்தப்பட்டிருக்கும், பட் அதை அவங்க செவிசாட்சிருக்க மாட்டாங்க, உணர்ந்திருக்க மாட்டாங்க. பட் சூழ்நிலை வரும்போது அப்பதான் அதுக்குள்ள மாட்டிடுவாங்க. யார் இந்த கிரேட் மல்டிடியூட். அப்போ அந்த பேதுரு குறிக்கிறாரு பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் முடிவுல கூட சில மறுதளிக்கிற வகுப்பார் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்க. கிரேட் மல்டிடியூடா இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யார் பார்க்கிறோம், அந்த கெட்சமனே ரொம்ப கஷ்டமான விஷயம், கர்த்தர் இயேசுனால ஜீவிக்கிறதுக்கு ரொம்ப அவர் வருத்தப்பட்ட விஷயம், ஜூதாஸ். சோ ஜூதாஸ் அவர் என்ன பண்ணார், ஆமா எதனால் காட்டி கொடுத்தார் பார்க்கிறோம், முத்தம் கொடுத்தாங்க காட்டி கொடுத்தார். நல்லா நம்ம அந்த லாஸ்ட் சப்பர் விஷயம் படிச்சோம்னா ரொம்ப டச் ஆகும் நமக்கு. ஜூதாஸ் மூலம் நடக்க போற அந்த ஒரு துரோகத்தை அவர் நினைச்சிட்டே இருந்தார் கர்த்தர் இயேசு. நினைச்சிட்டு நினைச்சிட்டு அடிக்கடி சொன்னாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, கூட இருந்தவனே தன் குதிகால என் மேல தூக்குறது அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தெரியும் அதுதான் நடக்கும், அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஜூதாஸ் என் கூடயே இருந்துட்டு என்னுடைய அற்புதங்கள் பார்த்து என்னுடைய உபதேசங்கள் கேட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு அப்படி இருக்க ஜூதாஸ் காட்டி கொடுப்பார், இவர் காட்டி கொடுப்பார். சோ ஜூதாஸ் கூட ஒரு அருமையான ஒரு நிழல் இந்த சுவிசேஷத்தின் முடிவுல சபைக்கு அந்த ஒரு வேலை தேவன் அனுமதிக்கும் பொழுது அங்க சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார். சோ ஜூதாஸ் செகண்ட் டெத் பீப்புள், இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள். சோ காட்டி கொடுப்பாங்க, அதுதான் நம்ம மேத்யூ 10 பார்த்தோம், மேத்யூ 24 அங்க பார்த்தோம். சோ உங்களையே என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுப்பாங்க, பகைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. சோ இது சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் பத்தியே அங்க சொல்லுது. சோ நம்ம இந்த விஷயம் எல்லாம் புதுசு இல்ல, உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். சபைக்குள்ளேயே தான் யார் யார் எல்லாம் இருக்கணும், சபை இருக்கணும், திரள் கூட்டம் இருக்கணும், இரண்டாம் மரணத்துக்குள்ள அங்க போறவங்க அங்க இருக்கணும். பட் அது கர்த்தர் இயேசுனுடைய அந்த கெத்செமனே ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அருமையா அங்க காண்பிச்சுட்டு இருக்குது, யார் யார் எப்படி எப்படி அந்த அந்த வகுப்பாருக்குள்ள போவாங்க. பேதுருனா பேதுரு வகுப்பார் யார், ஜூதாஸ்னா ஜூதாஸ் வகுப்பார் யார், ஏன் பேதுரு வகுப்பார் அவர் போல மறுதளிக்கிறாங்க, ஜூதாஸ் வகுப்பார் அவர் போல காட்டி கொடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் அப்படியே ஒரு பேரலல் இந்த சுவிசேஷத்தின் முடிவில் கூட அங்க இருக்கணும் சகோதரர் சகோதரன். ஜூதாஸ் விஷயம் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம், அவர் காட்டி கொடுத்ததுக்கு ஒரு மூன்று காரணங்கள் நாம நியாயமா சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன, அவர் ஏன் காட்டி கொடுத்தார், ரீகலெக்ட் பண்ணி சொல்றீங்களா, காட்டி கொடுத்திருக்கேன். அவர் என்ன கூட நினைச்சிருந்தார், மறைஞ்சிடுவார், ஓகே அப்படி நடந்திருக்கு, ஓகே அது ஒரு காரணம். வேற அவரு ராஜா ஆயிடுவார், ஓகே. பட் ரொம்ப எக்ஸாக்டா ஒரு காரணம் நம்ம சொன்னோம். என்ன காரணம் சொன்னா, ஆக்சுவலா கிரைஸ்ட் தன்னை ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். சோ அப்படி சொல்லும் போதே அவருடைய ராஜ்யத்தின் மேலயும் அந்த ராஜ்யத்துல தனக்கு கிடைக்க போறோம் பதவியின் மேலயும் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. அந்த எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்ப்பு ஏற்படுச்சுன்னா, அது எப்போ அந்த ராஜ்யம் எப்போ அந்த ராஜ்யத்துல எனக்கு அந்த பதவி எப்போ, சீக்கிரம் வரும், சீக்கிரம் வரும், சீக்கிரம் வரும். ஆனா கிரைஸ்ட் பேசுறாரோ ஒழியோ அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது, அந்த ராஜ்யம் செட் பண்றது போல தெரியவே இல்லை. பார்த்துட்டே இருந்தார் ஜூதா, இல்ல இல்ல இவரா என்ன பண்ண மாட்டார் சார், இதை இவரா என்ன பண்ண மாட்டார், ராஜ்யம் ஸ்தாபிக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணலாம், அவரை ஸ்தாபிக்க வைக்கலாம். எப்படி ஸ்தாபிக்க வைக்கலாம், சிம்பிள், அவரை காட்டி கொடுத்தலாம். காட்டி கொடுத்தா சூழ்நிலை வரும்போது அவர் என்ன பண்ணித்தான் ஆகணும், ஒன்னே மறைஞ்சு போயிடணும், பரவாயில்ல அப்படி போனா முப்பது கவிழி காசு நம்ம பாக்கெட்டுக்கு வந்தது ரொம்ப லாபம், அவருக்கு போனால நமக்கு லாபம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்படி இல்லாட்டி அவங்க என்ன அவர் பிடிக்க வரும் போது இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய அத்தாரிட்டி எடுத்துருவார், தன்னுடைய வல்லமை காமிச்சிடுவார், காமிச்சிட்டு இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தன் ராஜ்யம் என்ன பண்ணிடுவார், ஸ்தாபிச்சிடுவார். சோ ஜூதாஸ் என்ன கற்பனை பண்ணார்னா, அவர் என்ன நினைச்சார்னா, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதை ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்தார் ஒரு மோட்டிவேஷன். சோ ஜூதாஸ் இப்போ சுவிசேஷத்தின் கடைசி காலத்துல கூட ஒரு வகுப்பா இருக்கிறாங்க, இருப்பாங்க. இவங்களுக்கு கூட இதே பலவீனம் வரும். எப்படி இந்த வகுப்பார் சபைகள் இருப்பாங்கன்னா, சேம் தாட் வரும். ஏன்னா அந்த வேலை சபைக்கு வரும் பொழுது மிருகத்தோட பத்ராஜக்கல் அதிகாரம் பெற்றுட்டு அந்த ஹவர் அந்த அதிகாரத்துல அவங்க வரும் பொழுது சபைக்கு அது ஒரு கெத்செமனே ஹவர், அவங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப சமீபமா கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற காலம் அது. கண்டிப்பா சபைக்கு வினோதமான சோதனைகள் அங்க சுத்தி நிக்கும், அவங்களுடைய உயிர்க்கே ஆபத்து மாறி. ஆனா அப்ப இந்த ஜூதாஸ் வகுப்பார் சபைக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களுக்கு கூட என்ன சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருமே கான்சென்ட்ரேட், எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருமே என்ன ஆகணும், சபை ஆகணும்னா மறிச்சே ஆகணும். மறிச்சாத்தான் என்ன ஆகும், பூமியில உடனே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இப்ப அதுக்கான சூழ்நிலை தான் என்ன இருக்குது, அங்க வந்திருக்குது. இப்போ சிலர் நேம்ஸ் கூட பேர் கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் கேட்டுட்டு இருப்பாங்க, அந்த மிருகம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது மிருகம் தான் கேட்கும், எனக்கு அந்த லிஸ்ட் வேணும், யாருடைய லிஸ்ட், யாரோ ஒருத்தங்க நம்ம கூட கோஆபரேட்டே பண்றது இல்லை, அவங்க யார். சோ அந்த பாத அங்கங்களுடைய லிஸ்ட் தான் வரும். சோ இப்போ இவங்க கூட நினைக்கலாம், எப்படியா இருந்தாலும் நாங்க மறுச்சுதான் ஆகணும், நாங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் தான், பேர் கொடுக்கலாம், அவர் பேர் இவர் பேர். அவங்களுக்கு என்ன நினைவு வரும்னா, இப்படி சபை சீக்கிரமா மகிமை அடையிறதன் மூலம் பூமியில சீக்கிரமா என்ன ஆகும், ராஜ்யம் கணக்கு தெரியற மாதிரி ஸ்தாபிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் செய்யலாம், அது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். இதுதான் அந்த ஜூதாஸ் கிளாஸ், சேம் ஸ்பிரிட் இருக்கும். பட் இது ராங், தேவன் இது ஏற்றுக்கொள்றதே அங்க இல்ல. ஒருவேளை அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உங்க பேர் கொடுங்க, நாட் இன்னொரு சகோதரன் சகோதரனுடைய பேர், சபையினுடைய கேரக்டர் அது கிடையாது, சபை கேரக்டர் கிடையாது, சபைக்கு அந்த அதிகாரம் அங்க இல்ல. இன்னும் கூட சொல்ல போனா சூழ்நிலை உருவாகுதுன்னா ஒரு ஆசீர்வாதம் தான், அப்ப நம்ம பேர் கொடுக்கறதுக்கே கூட நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். கிரைஸ்ட் யோசிச்சார், இது நான் மாட்ட வேண்டிய வேலையா, இல்ல மாட்டக்கூடாது, அந்த வேலை வரணும் கிரைஸ்ட் விஷயத்திலேயே கூட. அதே போல நம்ம எல்லாருடைய ஒரு விஷயத்திலயும். பட் ஜூதாஸ் வகுப்பார் இப்படி ஒரு வகுப்பார், அந்த அந்த பாதங்கங்கள் லிஸ்ட்ல அங்க இருப்பாங்க. சோ கெட் அங்க எப்படி கர்த்தர் இயேசுடைய கெத்செமனேல ஒரு பேதுரு ஒரு ஜூதாஸ், கண்டிப்பா சபையினுடைய கெத்செமனேல கண்டிப்பா ஒரு பேதுரு ஒரு ஜூதாஸ் வகுப்பார் அங்க இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நிழல், ஜஸ்ட் நம்ம சஜஷன் தான் நம்ம அங்க உங்களுக்கு முன்பு வைக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சரி, இப்போ கர்த்தர் இயேசுடைய கெத்செமனேல காட்டி கொடுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு கைது பண்ணப்பட்டுட்டார். சோ அப்போ இது அதுக்கப்புறம் அவர் எங்க கூட்டிட்டு போகப்பட்டார், உடனே உடனே எங்க கூட்டிட்டு போகப்பட்டார், நம்ம போன வாரம் பார்த்த போது அந்த மத ரீதியான விசாரணை. மத ரீதியான விசாரணையில யார் யார் அவரை விசாரிச்சாங்க, ஆனா இல்ல மத ரீதியான விசாரணை, அண்ணா மற்றும் காய்பா, அண்ணா கயாபஸ். சோ அப்போ ஆலோசனை சங்கம் கூட. சோ இது யார் இவங்க, அண்ணா காய்பா ஆலோசனை சங்கம். கர்த்தர் இயேசு விஷயத்துல அது அண்ணா, அது காய்பா, அது ஆலோசனை சங்கம். சோ சபைக்கான கெத்துமனே வந்தபோது வரும்போது சபைக்கு யார் அண்ணாஸ், சபைக்கு யார் கயாபஸ், சபைக்கு யார் ஆலோசனை சங்கம். அப்போ அது நம்ம பார்க்கணும் அந்த நிழலுக்குள்ளே இருக்கு. சோ இப்ப அண்ணா காய்பா யார், பிரதான ஆசாரியர்கள். சோ பிரதான ஆசாரியர்கள்னா எதோடு சம்பந்தப்பட்டவங்க, யூதர்களுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அந்த மதத்தினுடைய தலைவர்கள் அண்ணா காய்பா. சோ அப்போ சபைக்கான அந்த வேலை வரும் பொழுது சபை கூட சிலர் விசாரணை செய்வதற்கு சிலருக்கு முன்பாக கொண்டு போவாங்க. சபைக்கு கூட அண்ணா இருக்கிறாரு, காய்பா இருக்கிறாங்க, பட் அவங்க யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? சிம்பிளா நீங்க சொல்லிடலாம், ரெண்டு பேர் அண்ணா காய்பா. சபைக்கு யார் விசாரணை பண்ணுவாங்க? நம்ம வந்துட்டு ஆர்எஸ்எஸ் விசாரணை பண்ணுவா, இல்ல முஸ்லிம்ஸ் விசாரணை பண்ணுவாங்களா, யார் விசாரணை பண்ணுவாங்க? கரெக்ட். சோ இப்போ யார் விசாரணை பண்ணணும்? அது அண்ணா யார், காய்பா யார். சோ அது நாம் பார்த்தோம்னா பாருங்க, இங்க கிறிஸ்தவத்துல எவ்வளவு குரூப் இருக்கு, ரெண்டு குரூப். யார் யார் அவங்க? எஸ், ப்ரோடெஸ்டன்ட், அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான ஆர்டர்ல சொல்லி இருக்கிறீங்க. சோ அப்ப அண்ணாஸ் யார், காய்பாஸ் யார். சோ அண்ணா யாரு, காய்பா யார். ப்ரோடெஸ்டன்ட் இருக்கு, ரோமன் கத்தோலிக் பேப்பஸும் இருக்கு. சோ இப்ப நான் ரெவலேஷன்ல சில முக்கியமான வார்த்தைகள் சொல்வேன், நீங்க அதை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியும், ஆனா நினைவுபடுத்தணும் நீங்க. சோ அண்ணா யாரு, காய்பாயா. ஒரு சபைக்கு ஒரு வேலை, இந்த வேலை தேவன் அனுமதிக்கும் பொழுது, ஒரு வேலை இந்த பாத்திரத்துல அவங்க பானம் பண்ண தேவனுடைய சித்தம் இருக்கும் பொழுது, கண்டிப்பா அவங்களுக்கு அண்ணா இருப்பாங்க, காய்பா இருப்பாங்க. அந்த அண்ணாக்கு முன்னாடி, காய்பாக்கு முன்னாடி சபை கொண்டு போகப்படுவாங்க. இது யாருன்னா அந்த ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள் மற்றும் போப் மார்க்கம். ஆனா அண்ணா யார் குறிக்கிறார், ப்ரோடெஸ்டன்ட் ஃபெடரேஷன். இதுக்கு நீங்களே சொல்லுங்க, வெளிப்படுத்தல இதுக்கு யார் பேர் வருது அடையாளம், தேங்க்யூ. மிருகத்தின் சொரூபம், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொரூபம். அப்போ அந்த காய்பா யாரா இருக்கணும், கண்டிப்பா மிருகம், கரெக்ட். யாரு, போப் மார்க்கம், ரோமன் கத்தோலிக். எப்படி டிசைட் பண்ணலாம், எப்படி டிசைட் பண்ணலாம், எப்படி டிசைட் பண்ணலாம்னா, ஏன்னா வசனம் வாசிக்கிறோம், யோவான் 18:12-14 வசனம்.
அப்பொழுது போர் செய்வதரும் 1000 போர் செய்தவருக்கு தலைவனும் யூதனுடைய ஊழியர்காரரும் இயேசுவை குறித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்துக்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனா இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகுறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே.
அண்ணா யார், காய்பா யார், நமக்கு அங்க இருக்கு. அண்ணா வந்துட்டு பிரதான ஆசாரியன் தான், காய்பா பிரதான ஆசாரியன் தான், அண்ணா வந்து காய்பாக்கு மாமனாரு, மூத்தவர். ஒருவேளை இந்த ஆங்கிள் சொல்லும் பொழுது அண்ணாவை நம்ம யார சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூத்தவருங்கும் பொழுது எது என்ன சொல்லிடும், அண்ணா வந்து யாருக்கு அடையாளம் சொல்ல வாய்ப்பு இருக்கு, போப்புன்னு தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நோ, இல்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல தான் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, சூழ்நிலை கொஞ்சம் சீரியஸா பாருங்க, சில தீர்க்க தரிசனங்கள் பாருங்க, ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அண்ணா வந்துட்டு ப்ரோடெஸ்டன்ட் மத அமைப்புகள், காய்பா தான் யாரா இருக்கணும், அந்த ரோமன் கத்தோலிக். ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை யார் டிசைட் பண்றா, அண்ணா இல்ல, யார் டிசைட் பண்ணா, காய்பா. ஏன்னா காய்பா தான் சொல்றார், ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியன் யார், காய்பா. சோ சபையினுடைய அந்த கெத்துமனை வேலையில யார் அதிகாரத்தில் இருப்பா, பாருங்க அந்த பத்ராஜாக்கள் யாருக்கு தான் அதிகாரம் கொடுக்கறாங்க, மிருகத்தின் சொரூபத்துக்கு இல்ல, யாருக்கு. சோ தி சீஃப் அத்தாரிட்டி வந்து யார் தான் பாக்குறோம், அந்த மிருகம். சோ மிருகம் தான் அவங்க. சோ அப்போ அந்த காய்பா தான் யாரா இருக்கணும்னா, அந்த போப்பு மார்க்கம். ஆனா யாரா இருக்கணும், ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள். ஆனா பாருங்க, முதல்ல கத்திரியேசு யார்கிட்ட தான் கூட்டிட்டு போகப்படுவார், அண்ணா கிட்ட தான். அதே போல்தான் சபையினுடைய அந்த கடைசி அங்கங்களுக்கு வாய்ப்பு வரும்போது கூட முதல்ல அவங்க யாருனால்தான் சோதிக்கப்படுவாங்க, ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள் மூலம் தான். ஏன்னா நிழல் உங்களுக்கு நினைவு இருக்கா, அப்படியே ஒரு நிழல் சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏரோது, ஏரோதியால், ஏரோதியாலுடைய மகள் சலோமி, பாருங்க அந்த சூழ்நிலையை உருவாக்குறது யாரு? யோவான் ஸ்நானகனுடைய மரணம். உங்களுக்கு நினைவு இருக்கு, யோவான் ஸ்நானகன் யார் கிடையாது? பாத அங்கங்கள், சபை விட பாத அங்கங்கள் பெஸ்ட். பாத அங்கங்கள் ஏறோர் யார் கிடையாது? அரசியல் சக்திகள். அரசியல் சக்திகளுக்கு வெளிப்படுத்தல் என்ன என்ன வார்த்தை? வலிச்சற்பம், அரசியல் சக்தி. ஏரோதியால் யார் கிடையாளம்? பேப்பசி, மிருகம். அந்த ஏரோதியாளுடைய மகள் சலோமி யார் கிடையாளம்? மிருகத்தின் சொரூபம். பாருங்க அந்த ஜோவான் ஸ்நானனுடைய மரணத்துக்கு அந்த சூழ்நிலை உருவாகும் பொழுது காரணம் யாருன்னா, அதாவது வெளியாரமா பார்க்கும் பொழுது அந்த முதல்ல யாருடைய டான்ஸ் ஆரம்பிக்கணும்? அந்த சலோமியினுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். அதுதான் அதை வந்து அப்படி அப்படி உந்திட்டு போகும், அந்த காரியங்கள் உந்திட்டு போகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகளுடைய கிரியைகள் தான் இருக்கும். சபையை கண்டிப்பா ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள் தான் முதல்ல சோதிக்கும். ஏன்னா உலகம் முழுக்க வந்துட்டு போப் மார்க்கம் அத்தாரிட்டியில இல்ல. அநேக பகுதிகளில் யார் தான் முன்ன இருக்கிறாங்க? ப்ரோடெஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க போப் மார்க்கம் அத்தாரிட்டியில இருக்கிற இடத்துல போப் மார்க்கம் செயல்படும், ஆனா ப்ரோடெஸ்டன்ட் அத்தாரிட்டியில இருக்கிற இடத்துல யாரும் செயல்பட முடியாது. இந்த போப் மார்க்கம் செயல்பட முடியாது, ஆனாலும் செயல்படும். எப்படின்னா மறைமுகமா இருந்து செயல்படும். பின்னாடி இருந்துட்டு யார தூண்டி விடுவாங்க? உங்க ஏரியால இப்படி இருக்கிறாங்க, நீங்க தான் பண்ணணும். யார்தான் சொல்வாங்க? ப்ரோடெஸ்டன்ட் பெடரேஷன் தான் சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த ஏரோதியால் பண்ணாங்க. மகள் தூண்டி விட்டுன்னு போய் டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு, வார்த்தை வரும், கேட்கும் போது நீ தலை கையில நோ பண்ண. சோ ஆனா எல்லாம் சகலமும் நடப்பிக்கிறது யார் தான் பாக்குறோம்? இந்த ஏரோதியால். சோ பேப்பசி. சோ அப்போ அந்த பிரெஞ்சுல யார் இருக்கும்னா அந்த ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள். ஆனா பின்னால யார் இருக்கும்னா போப்பு மார்க்கம் அங்க இருக்கும். சோ அண்ணா முதல்ல, நெக்ஸ்ட் யாரு? காய்பா வந்து அங்க செயல்படுவாங்க. ஆலோசனை சங்கம் நம்ம பார்க்க வேண்டாம், ஆலோசனை சங்கம் அவ்வளவுதான். சோ அப்போ கிறிஸ்துனுடைய கெத்செமனே அவர் தொடர்ந்து ஒரு அண்ணா ஒரு காய்பா கண்டிப்பா அதே பாத்திரம் சபைக்கு அங்க தேவன் அளிக்கும் போது அங்க கூட அண்ணா சங்க காய்பா அங்க இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள்னால விசாரிக்கப்படுவோம், விசாரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு தேவன் அங்க வைப்பார். அதே போல அந்த போப் மார்க்கம் கூட அங்க விசாரிக்கும் சகோதர சகோதரிகளை. சோ இது நீங்க அந்த நிழல் எழுதிக்கலாம், மார்க்கில் 6:16-29. யோவான் ஸ்நானகனுடைய அந்த கடைசி கால சூழ்நிலை அனுபவங்கள் நம்ம அங்க பார்த்தோம்னா. அப்போ இங்க கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல அந்த மத தலைவர்கள் பாருங்க, சபையினுடைய பாதங்கங்களுடைய கெத்செமனே வேலையில இந்த மத அமைப்புகளுக்கு ஒரு அருமையான ஒரு நிழல். கண்டிப்பா அங்க கிறைஸ்ட் அங்க விசாரிக்கப்பட்டார்னா, அதுக்கு மத்தியில் அவமானங்களுக்குள்ள கொண்டு போகப்பட்டார்னா, கண்டிப்பா இங்க பாதங்கங்களுக்கு கூட அது தேவன் அந்த பாத்திரத்தை பானம் பண்றதுக்கு அங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அங்க இருக்குதான் நம்ம அங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், நிழல், பொருள், காரியங்கள் இதை நமக்கு அங்க முன் வைக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் மத ரீதியான விசாரணைக்கு அப்புறம் கிறைஸ்டுக்கு என்ன ஆயிடுச்சு பார்க்கிறோம். மத ரீதியான விசாரணை முடிச்சு எங்க கூட்டிட்டு போகப்பட்டார்? பொதுவான சிவில் ட்ரையல்ஸ், அரசாங்க அதிகாரிகள் அங்க சோதிச்சாங்க. அப்ப அப்படி சோதிக்கும் போது அங்க யார் சீன்ல வந்துட்டா? பிலாத், அப்புறம் ஜேரோ. சோ கிறிஸ்துனுடைய கெத்செமனே ஹவர்ல பிலாத் இருந்தார், அப்புறம் ஏரோ இருந்தார். சோ சபையினுடைய கெத்செமனே ஹவர் வரும் பொழுது பிலாத் யார், ஏரோ யார்? ஆனா பிலாத் இருக்கணும், ஏரோ இருக்கணும். ஏன்னா பாருங்க யோவான் ஸ்நானகன் விஷயத்துல கூட ஒரு அருமையான நிழல் இருக்கு. யோவான் ஸ்நானகனுடைய மரணம் சம்பவிக்கணும்னா சலோமி டான்ஸ் மாத்திரம் பத்தாது, ஏரோதியானுடைய தந்திரம் மாத்திரம் பத்தாது. அந்த சட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு யார் வேணும்? சீட்ல ஏரோத் வேணும், ஏரோத் வேணும், அந்த ராஜா வேணும், இந்த ராஜா, இந்த சிவில் அத்தாரிட்டி வேணும். சோ அப்போ சபை விஷயத்துல கூட ப்ரோடெஸ்டன்ட் அமைப்பு போப் மார்க்கம் பத்தாது, யார் வேணும்? வலுச்சர்பம், மிருகம் பத்தாது, மிருகத்தின் சொருபம் பத்தாது, யார் வேணும்? வலுச்சற்பம் வேணும். சோ அப்ப பாருங்க, சோ இந்த பிலாத்து ஏரோது அரசியல் அதிகாரிகளா இருக்கும் பட்சத்துல, கிறைஸ்ட் விஷயத்துல அப்படி இருக்கும் பட்சத்துல, சபை விஷயத்துல கண்டிப்பா இந்த பூமியினுடைய அந்த அரசாங்கம், அது அந்த அரசியல் கண்டிப்பா விளையாடும். கிறைஸ்ட் பிலாத்துக்கு முன்னாடி நின்னார், ஏரோதுக்கு முன்னாடி நின்னார், அங்க நிந்தனை, பரியாசம், கூட்டு, அற, துப்புறது இருந்துச்சுன்னா, அதே பாத்திரம் சபைக்கு தேவன் அந்த கடைசி காலத்துல கொடுத்தாருன்னா சேம் இது வந்துட்டு அங்க நடக்கும். ஆனா யார் வந்துட்டு பிலாத்து யார் வந்துட்டு ஏரோதா இருக்கலாம், நம்ம சில சஜஷன்ஸ் அவங்களுக்கு முன்பு வைக்கிறோம். சோ நமக்கு கிளியரா நம்ம அங்க பார்க்க முடியாது, பட் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. பிலாத்து கத்திரியே முதல் முதல்ல விசாரிக்கிறார் இல்லைங்களா, விசாரிச்சுட்டு அதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பாக்கிறார். போன வாரம் நம்ம எடுத்தவங்களுக்கு அப்படி தப்பிக்கணும்னு எதிர்பார்க்கும் போது கீழே ஒரு டிஸ்கஷன் போன அவர் கவனிக்கிறார். என்ன டிஸ்கஷன் போச்சு, சிலர் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிருந்தாங்க, கிரைஸ்ட் பத்தி. இவர் கலிலேயா தொடங்கி இங்க வரைக்கும் இதே வேலையா தான் அலையிறார் அப்படின்னு சொன்னவன பிலாத்து என்ன ஆனார், இவர் கலிலேனா? ஆமா இவர் கலிலேயன் தான். அப்போ இவர் என்ன அதிகாரத்துக்கு உட்பட்டவர்ல முதல்ல இவர் எங்க கூட்டிட்டு போங்க, கொண்டு போங்க ஏறவது கிட்ட. அவர் தான் கலிலேயனுடைய கலிலேயானுடைய கவர்னர், அவர்கிட்ட முதல்ல போ, அவர்கிட்ட போய் ஏண்டா வேணாம். சோ ஏரோது பார்த்தோம்னா கிரைஸ்ட் விஷயத்துல யார் ஏரோதுனா லோக்கல் கவர்மெண்ட், கிரைஸ்ட் இருந்த ஏரியாவுடைய கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். முதல்ல லோக்கல் கவர்மெண்ட் போய் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபாரின் கவர்மெண்ட் கிட்டவா. யார் ஃபாரின் கவர்மெண்ட் இங்க? யார் இவரு? பிலா. அப்போ சபை அந்த கெத்மனே ஹவர்ல கூட இந்த விசாரணைகளுக்கு தேவன் அனுமதிச்சார்னா கண்டிப்பா அது இருக்கும் என்று தான் நாம விசுவாசிக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களை யார்தான் டீல் பண்ணணும், பாதங்களை, அவங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தான். அது நியாயம் தான். எடுத்த உடனே நம்ம வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு ஒரு வெள்ளக்கார தூரம் வரமாட்டோம். முதல்ல நமக்கு இருக்குது இங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்ஸ், அப்புறம் இருக்கு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்ஸ். பட் இப்படித்தான் வழி கருப்போம், அப்படித்தான் பாதங்கங்கள் எங்கு 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 இருந்து சாட்சி கொடுக்குறாங்களோ அந்த 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 கவர்மெண்ட்ஸ்னுடைய ஆதிக்கம் தான் முதல்ல அவங்க மேல இருக்கும். அதுதான் கிரைஸ்ட் வந்துட்டு அங்க ஏரோது கிட்ட போக சொன்னதனுடைய நோக்கம். ஃபர்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட்ல நீங்க அங்க போங்க, நெக்ஸ்ட் வேணா எங்க வாங்க, ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் வாங்க. இப்ப நம்ம கேஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு கேஸ் எங்க போகும், முதல்ல சின்ன கோர்ட்டுக்கு போகும், அப்புறம் அங்கிருந்து தான் எங்க போகணும், மேல கோர்ட்டுக்கு அங்க போகணும். சோ அப்போ ரொம்ப இறுக்கமா இருக்கிறீங்க முகம் எல்லாம் சரிங்களா. சோ இது நீங்க ஃப்ரீயா பாருங்க, ஜஸ்ட் அந்த பாதங்களுடைய அனுபவங்கள் தான் நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா அவ்வளவு கடினமா நீங்க நினைக்க வேண்டாம். பட் நம்ம கிரைஸ்டினுடைய அந்த அனுபவங்களுக்குள்ள பாதங்கள் அனுபவங்கள் ட்ரேஸ் அவுட் பண்றோம் கண்டிப்பா. அவங்க நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அவருடைய ரத்தத்தினுடைய ஐக்கியம் அல்லவா அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது. அந்த பாத்திரம் வெறும் பாடுகள் பலி மரணம் இல்ல, அதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அவமானம். கிரைஸ்டுக்கு எப்படி அந்த அவமானம் வந்துச்சு, இதுல எல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் மெடிடேட் பண்ண போலதான், அப்பா இந்த பாத்திரம் எனக்கு எனக்கு வேணாங்கப்பா, அது கேட்டார். இதெல்லாம் நான் ஜீவன் கொடுத்துருக்க ரெடி, ஏன் இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி அனுபவம். ஃபர்ஸ்ட் இங்க அண்ணாஸ் கிட்ட காய்பாஸ் கிட்ட ஆலோசனை சங்கம், அப்புறம் பிலாத்து ஏறோது மறுபடி பிலாத்து, ஏன் இந்த விஷயம்? பட் தேவன் நீங்க இது கூட தரணும், அந்த அளவுக்கு நீங்க கீழ்படுவீங்களா இல்ல தேவ திட்டத்துக்கு உட்பட்டு தான் கீழ்படுவீங்களா, ஜீவனுக்கு ஜீவன் மாத்திரம் கொடுக்கறதுல கீழ்படுவீங்களா இல்ல உங்க மேல நான் நினைக்கிற அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா நாம் எப்பயுமே ஒரு பாயிண்ட் படிக்கிறோம், சபை ஓவர் கமர்ஸ் இல்ல, மோர் தேன் ஓவர் கமர்ஸ். அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் கிடையாது, முழுமையா மேற்கொள்ளுகிறவங்க. சோ ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும் எப்பயுமே சபை விஷயத்துல. சோ அதுதான் நாம இங்க பார்க்கணும். சோ அப்ப அது பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடைய அந்த அடிச்சூடுகள் கெத்தமனையில இருந்து அந்த கல்வாரி வரைக்கும் பார்க்கும் பொழுது சில அவமானம் அனுபவங்கள் அங்க போகும். சோ அதுதான் நாம அங்க பார்க்கும் பொழுது இங்க விஷயம் வருது. சோ இது பிலாத் ஏரோத் விஷயம் பார்க்கும் பொழுது அது லோக்கல் நேஷனல் கவர்மெண்ட்ஸ்க்கு அடையாளமாக அங்க இருக்கு. சோ இப்போ கிரைஸ்ட் இந்த பொதுவான விசாரணை முடிஞ்சு சிலுவை சுமக்கப்பட்டு அங்க போனார் பார்க்கணும் நாம. அது கூட யார் அந்த சிறைய ஊரானாகிய சீமோன் பரபாஸ் கூட நம்ம செக் அவுட் பண்ணலாம். யார் அந்த சபையினுடைய ஹவர் வரும்பொழுது, சபையினுடைய வேலை வரும்பொழுது யார் அந்த அந்த சீமோன், யார் அந்த பரபாஸ் கூட நம்ம பண்ணலாம், பட் இன்னைக்கு வேண்டாம் நாம. ஆனா அந்த சிலுவை சுமந்துட்டு அவர் கல்வாரியில கொண்டு போய் அடிக்கப்பட்டு சிலுவை நிறுத்தப்படும் பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மேல ஒட்டியிருந்தாங்க, ஐசஸ் நஸ்ரேனியஸ் ரெட் இதுரம். நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று தன்னை சொல்லிக் கொண்ட கூட்டத்திற்காக இந்த சபிக்கப்பட்ட மரணத்துல இருக்கிறார். ஒட்டினாங்க மேல புல்ல. இது கர்த்தர் இயேசுனுடைய அந்த அவமான பாத்திரத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம் தான். ஏன்னா இதனால வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இந்த அனுபவங்கள் வாங்கினாரு. ஆனா இப்ப அதை ஒட்டினதுக்கு அப்புறம் வழி போக்கர்கள் அவர் இஸ்ரேலனா யூதனா யாராயிருந்தாலும் சரி அதையெல்லாம் பார்த்து படிச்சாங்க. அது மாத்திரம்ல அது ஒரே பாஷையில எழுதப்பட்டுச்சு. அப்படியா இல்ல எவ்வளவு பாஷையில எழுதப்பட்டுச்சு? யோவான் 19:20 வாசிங்க.
பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் வார்த்தைகளில் எழுதியிருந்தது.
ஆமா, சோ எபிரேயு கிரேக் லத்தீன்ல எழுதியிருந்துச்சு. என்ன ஏன் எழுதணும்? அப்படி எழுதுறது மூலம் என்னாச்சு கிறிஸ்துக்கு? சபைக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அப்படி பாருங்க, இது என்ன, இது என்ன, அது மூணு பாஷையிலயா எழுதணும்? பாருங்க, எபிரேயில மாத்திரம் எழுதியிருந்தா அது யாருக்கு மாத்திரம் தெரியும் அந்த நியூஸ்? எபிரேயா ஜனங்களுக்கு மாத்திரம், இஸ்ரேல் ஜனங்களோட முடிஞ்சிச்சு பிரச்சனை. பட் எபிரேய தவிர்த்து வேற ரெண்டுலையும் எழுதுறாங்க சொல்றது நோக்கம் கொஞ்சம் விஸ்தாரமாகும். என்னன்னா அந்த நோக்கம், அந்த பேர் எழுத ஒட்டினதுல கிறிஸ்துடைய விஷயங்கள் இஸ்ரேலர்களுக்கு மாத்திரம் தெரிவது போதுமா போதாதா? போதாது. அது ஒரு நேஷனல் இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும். கிறிஸ்துனுடைய மரணமே அது ஒரு பெரிய விஷயம் ஆகும். யார் யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அந்த அயனாரை ஒட்டினதுல அங்க இருந்துச்சு. சோ இது அருமையான ஒரு அடையாளம். எதுக்குன்னா பாத அங்கங்களுடைய அந்த வேலை வந்து அவங்களுடைய மகிமை அடைகிற விஷயம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறோம் நாம்? மகிமை அடைகிற விஷயம் சொல்லும் போது அவங்களுடைய அந்த ஜீவ பலியில் மரணமே சம்பவிக்கும் பொழுது அது சாதாரண இஷ்யூ இல்ல, அது லோக்கல் இஷ்யூ இல்ல, அது என்ன இஷ்யூ ஆகும்? இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும். அந்த இன்டர்நேஷனல் இஷ்யூ எப்படி ஆகும், எல்லாருக்கும் எப்படி அங்க காண்பிச்சாரோ அதே போல கிறிஸ்துனுடைய விஷயம் எப்படி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆச்சோ அதே போல பாடங்களுடைய அந்த முடிவும் கூட இருக்கும். இது புது கருத்தில் அவங்களுக்கு முன்னிலே பிக்சர்ஸ் கேட்டாச்சுல, நாம கேட்டோம். சோ அதுல அந்த ஏழாம் கலசம் ஊத்தப்பட்ட போது சகோதரர் அந்த சப்ஜெக்ட் எடுத்திருப்பார். என்ன அருமையான ஒரு தார். அது எங்க ஊற்றப்படுச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் 16:17-18 வசனம். அது எங்க ஊற்றப்பட்டுச்சு? ஆகாயத்துல ஊற்றப்பட்ட உடனே பரலோகத்துல இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்ற சத்தம் வந்துச்சு. சத்தத்துக்கு பின்னா என்ன வந்துச்சு? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் வந்துச்சு. மூணு பூமி எதிர்ச்சாங்க, இந்த மூணு வருது. சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள். என்ன அர்த்தம் சகோதரர் சொன்னார்? சத்தம் என்ன, இடி முழக்கம் என்ன, அந்த மின்னல்கள் என்ன? ஆனா அந்த ஏழாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது யாருடைய நிறைவு முடிவாகும்? சபையினுடைய அந்த ஓட்டம் அங்க நிறைவடையும். அவங்களுக்கு கடைசியா கொடுக்கிற அந்த சாட்சி நிறைவடையும். ஆனா அந்த சாட்சி கொடுத்த அவங்க மறு ரூபம் மாற்றப்படும் பொழுது அந்த இஷ்யூ சாதாரண இஷ்யூ இல்ல. அது ஆகாயத்துல ஊற்றப்படுகிற விஷயம் ஒரு காரியம். அது போகிறதுனால என்ன உண்டாகும் பூமியில? சத்தங்கள், இடி முழக்கம், மின்னல்கள். நான் இது உங்களுக்கு அதிகமா சொல்ல விரும்பல, நீங்க கேட்டிருக்கிறீங்க. சோ சத்தங்கள் வந்துட்டு சம் டிஸ்கஷன்ஸ் போகும். இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல் பாக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல்னா அப்படியே அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சு முடிச்சிருவாங்க, ஒரே ஒரு முகம் பேசிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்ல. எவ்வளவு அருமையா இருக்கு, டிஸ்கஷனே வைப்பாங்க பெரிய பெரிய தலைவர்கள். சம்பந்தப்பட்ட குற்றவாளி பிரைம் மினிஸ்டர் இருந்தா அவர் வந்து உட்காரணும், நீ ஏன் இப்படி பேசின, இப்படி பண்ணன, 4 காரணம் இருந்து கேள்விவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் செஞ்சது தப்பா சரியா, எப்படி தப்பு எப்படி சரி, அந்த ஆங்கிள் டிஸ்கஷன் போகும். இன்னைக்கு பாக்குறோம், நீங்க சில வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க அதை பார்க்கலாம். பார்க்கணும் அது அந்த நியூஸ் சேனல்ஸ் எப்படி இன்னைக்கு இந்த அந்தகாரத்தின் கிரைகளை தேவன் வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த மீடியாஸ் அவர் பயன்படுத்துறார். ரொம்ப அற்புதமா இருக்கு. டிஸ்கஷன்ஸ் போகும், சபையினுடைய முடிவு குறிச்சு கூட டிஸ்கஷன்ஸ் போகும். சோ அது பிரதர் அங்க அந்த சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கிறார் என்கிறது நான் வந்துட்டு நான் இது ரொம்ப சிம்பிளா நம்ம முடிக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த டிஸ்கஷன்ஸ், அந்த அந்த இடி முழக்கம், சில குழப்பங்கள், திகில், ஜனங்கள் கூட அந்த விஷயங்கள் கேட்கும் போது எப்படி ஒரு இடி முழக்கம் வருதோ அப்போ ஒரு திகில் வருதோ அதே போல நெக்ஸ்ட் அந்த மின்னல்கள், ஷார்ப் ட்ரூத், கூர்மையான சத்தியங்கள் சபையினுடைய முடிவுலதான் அது வெளிப்படும். ஏன்னா நம்ம மேத்யூ 24ல இப்ப தான் வாசிச்சோம். சோ உங்களை ஜனங்களுக்கு முன்பாக அங்க இங்க கொண்டு போவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா அந்த விஷயம் பேசும்போதுதான் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியா அறிவிக்கப்படும். அப்போது இரண்டாம் உலகம் காஸ்பெல் ஏஜினுடைய முடிவு அங்க வரும். சோ இது சபையினுடைய சாட்சி, அது ஒரு பெரிய விஷயமா அங்க போவோம். அந்த அந்த சபை பற்றின சில ஷார்ப் ட்ரூத்ஸ் போகும். எப்படி ஒரு மின்னல் அப்படி வந்துச்சுன்னா நாலு பக்கம் படபடபடன்னு போகும், ஒரு செகண்ட் தான், ஆனா பூமி பிரகாசமாய் அடிவோம். அந்த இருள் அந்த ஒரு செகண்ட்ல காணாம போயிடுவோம். சபை பத்தின விஷயங்கள் பளிச்சு பளிச்சுன்னு அந்த சமயத்துல அது வரும். ஆனா இதெல்லாமே எதுக்கு ஒரு அருமையான ஒரு கம்பாரிசன்னா, கிரைஸ்டனுடைய மரணத்துக்கு அந்த மேல ஓட்டினா கேப்ஷன். சோ அது மூன்று பாஷையில போட்டாங்கன்னா அது பிரபல்யப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். சபைக்கு அவங்களுடைய கெத்தமனையில அவங்களுடைய ஓட்ட முடிவு பெறும் பொழுது அந்த விஷயம் கூட பிரபல்யமாகும். அது சாதாரண விஷயமா இருக்க போறது. ஆனா ஒரு வகையில் சொன்னா இது எல்லாமே சபையினுடைய பாதகங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் பெரிய அளவிலேயே அங்க தேவன் அங்க அதை அற்புதமாக அங்க செய்வார். சகோதர சகோதரிகளே, ஒரு தீர்க்க தரிசனம் பார்வையில இந்த சப்ஜெக்ட் இருந்தால் கூட நாம் எடுத்துட்ட ஆதார வசனம் பாசோவர் சப்ஜெக்ட். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியம். இப்பதான் அந்த பாத்திரத்தினுடைய முழு விவரங்கள் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கோம். அந்த பாத்திரம் அதுல நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு, அதுதான் நாம் அன்னைக்கு நினைவு கூறப்போம். ஆனா அந்த பாத்திரம் என்னன்னு கேள்வி கேட்டா இவ்வளவு விஷயங்கள் நாம முன் வச்சோம். இந்த பாத்திரங்கள் கர்த்தர் இயேசுனுடைய வெறும் பாடுகள் பலி மரணம் இல்ல, ஆனா அதுக்குள்ள தேவன் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா கேட்ட அந்த அவமானத்தின் பாத்திரம், அந்த அவமானத்தின் பாத்திரம் அவரே கூடுமானால் என்னை விட்டு நீங்க தூணு ஜெபித்த பாத்திரம். ஆனா தேவ சித்தத்துக்கு அதை அவர் பருகிட்ட பாத்திரமா இருக்கு. அந்த பாத்திரத்துல கூட நீங்க பானம் பண்ணுவீங்களா, அதுதான் சிஷர்கள் கிட்ட கேட்டார். கேட்டுட்டு அவர் போகல, ஒரு அற்புதமான ஒரு ஆறுதல் சொன்னார். அவரே சொன்னார் உங்களால பானம் பண்ணா முடியும். பட் இன்னைக்கு என்ன பாக்கிறோம்னா இந்த பாத்திரம் எப்படி, அதான் கிறிஸ்துவின் விஷயத்துல அந்த அவமானத்தின் பாத்திரம் என்ன ஆரம்பிச்சது, கெட்ஸ்னே கெட்ஸமனே மறுத்தளிக்கிறது, காட்டி கொடுக்கிறது, மத ரீதியான விசாரணை, பொது ரீதியான விசாரணை, மரணம், பிரபல்யப்படுத்தப்பட்ட மரணம், சபிக்கப்பட்ட மரணம், இதுதான் அந்த பாத்திரம்னா நம்ம வாழ்க்கையில கூட கண்டிப்பா இந்த சுவிசேஷகத்தின் பாதங்களுடைய விஷயத்துல அவங்களுக்கான கெத்தமனே ஹவர், அவங்களுக்கான ஒரு ஜூதாஸ், ஒரு பேதுரு, ஒரு அன்னாஸ், ஒரு காய்பாஸ், ஒரு ஹேரோத், ஒரு பிலாத் கண்டிப்பா அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கூட சிலுவை மீது அந்த அந்த இருவரும். சோ இப்போ இதுதான் நாம அங்க கேட்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது கேட்டுட்டு நாம சந்தோஷம் தான் படணும். நான் எந்த சஜஷனும் உங்க இருக்கல அங்க கேட்கல. ஏன்னா நமக்கு வசனம் இருக்கு, கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவர் நிமித்தம் அருமையான வசனம் அது. அவர் அவர் நிமித்தம் பாடுபடுவது என்பது அது ஒரு கிஃப்ட். இந்த சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசுனுடைய விலையேறப்பட்ட பலியில நம்முடைய பலிகளும் ஒரு சிறு அங்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற அந்த விஷயம், அது ஒரு அருள். அது எல்லாருக்குமே தேவன் கொடுக்கறது இல்ல, அதுக்காக வந்துட்டவங்களுக்கு கூட எல்லாருக்குமே கொடுக்கறது இல்ல, அதுக்கேன தகுதியானவங்களுக்கே யார் கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறார். சோ அதுக்கேன தங்களை ஒப்பு கொடுத்தவங்கிட்ட தான் தேவன் கொடுக்கிறார். அது ஒரு பாருங்க வசனத்தை எப்படி சொல்றார், அது ஒரு பாத்திரம், அது ஒரு ஆசீர்வாதத்தில் இவ்விதமாகவே தேவன் ஏற்படுத்தினார்னா அதுக்கு நமக்கு அதுக்கு போதுமான அறிவு உணர்வுகள் தான் இப்ப நமக்கு அங்க தரும். தேவன் அவருடைய வல்லமையில இதை அங்க செய்வார். ஆனா இப்ப நம்ம கிருபையில அந்த கப்பினுடைய ஆழம் தான் புரிஞ்சிருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். சோ இப்ப நாம தேவனுக்கு அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லணும். சோ நீங்கள் என் பாத்திரத்துல பானம் பண்ணுவீங்களா, நம்மளால் சுயமா இது செய்ய முடியாட்டி கூட கண்டிப்பா தேவன் அழைச்சிருக்கிறார். அழைச்சிருக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே அவரு அங்க செய்வார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் கூட அப்படியே செய்வார். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சரியான தருணத்தில் அற்புதமான ஒரு பாடத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு விஷயம் இதுல நல்லா பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பத்திரிகை பார்ப்போம், நிறைய டிவி பார்ப்போம். தற்கொலை பண்ணிக்கிறவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அந்த அவமானம், அதை தாங்க முடியாது. தான் செய்யாத ஒரு குற்றத்தை ரூபகாரப்படுத்துற போது அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவமானம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த பெதிரனுடைய ஒரு ஆழமான கருத்தா இருக்கு. நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது எங்களுடைய பலி, பாடுகள், மரணம் இதெல்லாம் செலுத்துறோம்னு சொல்லியிருக்கோம் தேவன்கிட்ட. ஆனா இன்றைக்கு அவமானத்துடன் கூடிய அந்த மரணத்துக்குள்ள நம்ம போகணுங்கிறது இன்னைக்கு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. ஆகவே நாம் கிறிஸ்து எப்படி அதை ஓடி முடித்தாரோ அதை போல நாமளும் ஓடி முடிப்பதற்கு தேவனிடத்தில் பெருமை பெற்றுக் கொள்வோம் என்றுமாக சொல்லி சகோதரர் சுதர்சன் பாபு அவர்கள் இன்றைய என்னுடைய இரவு கீதங்கள் வாசிக்க, சகோதரர் பாஸ்கர் அவர்கள் ஜெபிக்க இந்த பாடத்தை முடிப்போம்.